நாட்களில் உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பிலே ஆவியானவருடைய உதவியோடு தேவ செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படும்.
In these days, the gospel messages will be delivered unto you on the topic, the end of the world and eternity, with the help of the Spirit of God.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
Praise be to the holy name of God.
எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த முதலாம் நாள் விசேஷித்த வேதபாட கூட்டத்திற்கு வருகை நின்றான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம்.
In the sweet name of Lord Jesus Christ, we greet everyone who came to the first day Bible study accepting our invitation.
இன்றைக்கு நாம் முழு உலகத்தையும் கவனித்து பார்த்தால் எத்தனையோ திரையரங்குகள் நிரம்பி வழிகிறது.
If you look at the whole world, we can see many cinema houses are full of people.
சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது.
The prisons are overflowing.
மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது.
The hospitals are overflowing.
இப்படி விழுந்து போன தூதன் அந்த பிசாசு பெரும்பான்மையான ஜனங்களை மரணத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
We can see the fallen angel leading a majority of people towards hell.
நான் பிதாவை நோக்கி இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே வேண்டிக் கொள்கிறேன்.
I pray unto God the Father on the first day meeting.
விழுந்து போன தூதனுக்கு முழு உலகத்திலும் திரையரங்குகள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள் இப்படி மரணத்தை உண்டாக்கக்கூடிய மனிதனுடைய ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த இடங்களை நிரப்ப கூடுமானால்
If the fallen angel is capable of filling the places like cinema houses and hospitals and other places with the people who are in whom is the death cast, in whom is the death of the soul is cast.
ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக காணப்பட்ட அந்த தேவன் மாமிசமாய் மாறி இயேசு என்கிற நாமத்தில் இந்த பூமியிலே இறங்கி வந்தாரே.
God who was in the former eternity as the word of God came down to the earth in the fleshy body for the sake of the deliverance of the people.
மனிதனை மரணத்தின் வல்லமையிலிருந்து மரணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுற்று ரத்தத்தையும் சிந்தினாரே.
In order to deliver the people from the bindings of death, at the cross of Calvary, he shed even his last drop of blood.
அந்த கல்வாரியிலே சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை இந்த மொத்த நாசரேத்திலும் நான் இந்த முதல் நாள் கூட்டத்திலே தெளிக்கிறேன்.
On the first day, I sprinkle the holy blood of Jesus Christ which was shed at the cross at Calvary in all the places of Nazareth on the first day meeting.
இந்த கூட்டங்களிலே ஜீவனுக்கேதுவான நித்திய ஜீவனுக்கேதுவான ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும்படியாக நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் ஜனங்கள் மாறும்படியாக இயேசுவின் ரத்தம் அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த நாட்களில் நிரப்புவதாக.
May the blood of Jesus bring many souls and fill this place so that the people may be brought back to everlasting life.
ஒரு முறை கூட சொல்லுகிறேன், பரலோகத்துக்கு நினைப்பூட்டுகிறேன், விழுந்து போன தூதனுக்கு அந்த பிசாசுக்கு மருத்துவமனைகளையும் சிறைச்சாலைகளையும் திரையரங்குகளையும் லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பக்கூடிய வல்லமை இருக்குமானால்.
I remind you the heaven once again, if the fallen angel is possessing the power to fill the people, all the cinema houses and prisons and hospitals with a multitude of people.
பரிசுத்தவான்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நடத்துகிறான் இந்த கூட்டங்களிலே இயேசுடைய புண்ணிய ரத்தமானது அநேக ஆத்துமாக்களை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நாசரேத் பட்டணத்திலிருந்து விடுதலையாக்கி, சுற்றுப்புறத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த இடத்திலே கொண்டு வந்த நாட்களில் நிரப்புவதாக.
In the blessed meetings of this sort which are conducted with much difficulty by the saints of God, may the people may be brought from the various winds of Nazareth and surrounding areas, and this be place be filled so that they deliver you from the vine shelters.
உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பிலே நாம் இந்த நாட்களில் ஆவியாண்டு உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம்.
With the help of the Spirit of God, we are going to meditate the word of God on the topic, the ends of the world and eternity.
மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம்.
Let us read Matthew's Gospel chapter 24 verse 3.
பின்பு அவர் ஒலியமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
And as he had gone bound to Paulus, the disciples came unto him privately saying, Tell us, when shall these things be, and what shall be the sign of their coming and of the end of the world?
உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன?
What shall be the sign for the end of this world?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
நாம் இப்பொழுது வாசம் பண்ணுகிறதான இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருப்பதாக வேதம் விளம்புகிறது.
The holy Bible says that there is an end to the world in which we are living today.
ஆனால் விஞ்ஞான உலகம் சொல்லி வந்தது, இந்த உலகத்துக்கு முடிவா அல்லது இந்த உலகத்துக்கு ஒரு அழிவா? அது இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு அழிவு வருமானால் நாங்கள் கண்டுபிடித்த நவீன கண்டுபிடிப்புகளை கொண்டு அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்.
The scientific world was telling, is there an end to this world? Is there destruction to the world? If at all that end is going to happen, we will be able to stop it with our new inventions.
ஆகவே சத்திய வேதம் சொல்வது போல இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இல்லை என்று கடந்த நாட்களிலே விஞ்ஞான உலகம் வாதாடி வந்தது.
During the past, the scientific world was arguing that there is no end destruction to the world as foretold by the Holy Bible.
ஆனால் இன்றைக்குள்ளதான விஞ்ஞான உலகம் தன்னுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது.
But the present scientific world, by the new modern inventions, has accepted the truth that is mentioned in the Holy Bible that there is an end to this world.
Chicago nagarile bulletin atomic scientist mulamaga niruvapattirukkiradana doomsday clock alivinal gedigarathinudaiya unmayana padathai nam enakku munbaga paarkirom.
The true picture of the doomsday clock which is erected in Chicago by the scientists, you are able to see at the back of my chart.
Atomic scientists. இன்றைக்குள்ள அணு ஆயுத விஞ்ஞானிகள் அழிவு நாள் கடிகாரம் என்றதான கடிகாரத்தை நிறுவி இன்னும் இந்த உலகத்திற்கு வெகு சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறதான அந்த உண்மையான அழிவு நாள் கடிகாரத்தினுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
The present day atomic scientists have erected a doomsday clock and they have predicted the end of this world. That is what you are able to see on the chart that is at our back.
இந்த உலகத்திற்கு முடிவா அல்லது அழிவா? அது இல்லவே இல்லை.
Is there an end to the world? Is there a destruction to the world? No, it is not at all possible.
ஒருவேளை அப்படி ஒரு அழிவு வருமானால் எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்.
If at all such a destruction is to come, we will be able to stop with our modern inventions.
என்று வாதாடி வந்ததான விஞ்ஞான உலகம்,
the scientific world which was arguing in this manner,
இப்பொழுது இங்கே நீங்கள் காண்கிறதான இந்த கடிகாரத்திலே விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த முள்ளானது 12 மணிக்கு வருமானால் இந்த உலகம் அழியும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
In the clock that is recorded here, the scientists say that if the hand of the clock comes to 12, the end of the world, destruction of the world will take place.
இப்பொழுது 7 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கிறது. 12 மணி ஆவதற்கு 7 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கிறது. விஞ்ஞான ரீதியான கணக்கின்படி விஞ்ஞானிகளுடைய கணக்கின்படி அந்த 12 மணி ஆவதற்கு 7 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கிறது.
According to the calculation of the scientists, just 7 minutes for 12 o'clock.
அதுக்கு அர்த்தம்
என்ன?
அவ்வளவு நெருங்கி இந்த உலகத்தின் அழிவு நெருங்கி இருப்பதாக விஞ்ஞானிகள்
குறிப்பிடுகிறார்கள்.
இந்த கடிகாரமானது மனிதர்கள் கைகள் மூலமாக திருப்பி வைக்கப்படுகிறது.
This clock is turned with the help of the hands of the human being.
1947 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை இந்த கடிகாரத்தை முன்னிட்டும் பின்னிட்டும் எந்தெந்த காரணங்களுக்காக திருப்பினார்கள் என்கிறதான ஒரு சார்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம்.
From 1947 up to 2077, for whatever reasons, the hands of the clock has been moved forward and backward, you are able to see on the chart.
இந்த சார்ட்ல 1947 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரையிலும் இந்த அழிவுக்கான காரணம் இந்த கடிகாரத்தை முன்னிட்டும் பின்னிட்டும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் திருப்பினார்கள் என்பதற்கான விளக்கத்தை நாம் இதில் பார்க்கிறோம்.
In this chart you are able to see the illustration for the reasons by which this clock has been, the hand has been moved forward and backward from 1947 up to 2007.
இந்த சார்ட்ல நாம் கவனிக்கிற வேளையில் ஒரே ஒரு காரணத்தை தான் இந்த உலகத்தின் அழிவுக்காக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
When we notice this chart, they have pointed out that there is only one reason for the destruction of this world.
அணு ஆயுதங்கள் மூலமாக நாம் வாசம் பண்ணுகிற இந்த உலகத்துக்கு வரக்கூடியதான அழிவு.
The destruction that will come to the world in which we are living due to the atomic weapons.
2 பேதுரு 3:10 அப்படிப்பட்டதான ஒரு அழிவை குறித்து சத்திய வேதம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது.
In 2 Peter chapter 3 verse 10, the Holy Bible has prophesied, predicted about such a destruction.
இந்த உலகம் இப்பொழுது நாம் வாசம் பண்ணுகிறதான இந்த உலகத்திற்கு பல்வேறு காரணங்கள் நிமித்தமாக ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது.
Due to various reasons, destruction will be faced by the present world in which we are living today.
வேதத்திலே என்னென்ன காரணத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது என்பதை பல்வேறு தீர்க்கதரிசிகள் பல்வேறு காலகட்டங்களிலே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார்கள்.
What are the reasons by which the world will be destroyed? In various ages, various prophets have uttered through prophecy.
உரைக்கப்பட்ட சகல தீர்க்க தரிசனங்களையும் ஆரம்ப நாட்களில் பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம்,
the scientific world which was opposing all the prophecies that has been uttered.
நடக்க வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அப்படி நடக்குமானால் எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக அப்படி ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வராமலே நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்.
There is no such possibility of this happening. If at all they are going to happen, we will be able to stop with them with their modern inventions.
என்று இதுவரை வாதாடி வந்ததான விஞ்ஞான உலகம்,
the scientific world which has been arguing so till now.
ஆனால் இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அது வந்திருக்கிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்க போகிறோம்.
In the coming days we will be meditating through each and every prophecy that the scientific world has come to the conclusion that whatever are mentioned in the prophecies are coming true.
ஆகவே உலகத்திற்கு ஒரு முடிவு அல்லது ஒரு அழிவு இருப்பதாக வேதம் விளம்பரம்.
The Bible says that there is end to the world or there is a destruction to the world.
இன்றைக்கு முழு உலகத்திலையும் விஞ்ஞான உலகத்தையும் அதிர்ச்சியிலே உரை வைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், 2012 பூமியானது திரும்பி சுற்றப்போகிறது.
And what is the news that is freezing the whole world, even the scientific world, is that the world is going to rotate in the opposite direction in 2012.
சில மாதங்களுக்கு முன்பாக கேரளாவிலே ஏசியா நெட் என்கிறதான டிவியிலே இந்த செய்தி வெளியிடப்பட்ட போது, இந்த செய்தி வெளிவந்த போது மொத்த கேரளாவிலும் ஒரு பெரிதான பீதி உண்டாயிற்று.
Some months back when in the Channel Asia vessels, this news item was telecast. There was very much shock in the land of Kerala.
Anal, anegar sonnargal, ipdi or sambhavam nadakkapogiradillai. Idu verum rumor endru anegar solli vandargal.
But many people were telling that such a thing will never take place. This is simply a rumor.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
ஆனால் சமீபத்திலே நாசா ஆராய்ச்சி மையம் பூமியானது திரும்பி சுற்ற போகிறது, அதாவது இப்பொழுது கிளாக் வைஸில் சுற்றி கொண்டிருக்கிறதான இந்த பூமியானது வெகு சீக்கிரத்தில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற போகிறது.
But recently the NASA research center has published that the earth which is rotating in the clockwise direction is going to rotate very soon in the opposite anti-clockwise direction.
அப்படி திரும்பி சுற்றும்போது இந்த உலகத்துக்கு என்னென்ன அழிவுகள் சம்பவிக்க போகிறது?
When it is happening, when it is rotating in the opposite direction, what are the disasters going to happen to this world?
இந்த பூமி திரும்பி சுற்றும், தலைகீழாக மாறும் என்று ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்.
The spirit of God has prophesied through prophet Isaiah that the earth will be turned upside down, that it will be days will be turning, twisted and rotating.
இந்த பூமி எப்படி திரும்பி சுற்ற போகிறது என்று வேதம் என்ன சொல்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலே நாம் தியானிக்கலாம்.
In the coming days we will be able to meditate what does the science say about the rotating of the earth in the opposite direction. And what does the Holy Bible say about this?
ஆகவே உலகத்திற்கு பல்வேறு காரணங்களை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்துக்கு பல்வேறு விதங்களிலே அழிவு வரப்போகிறது.
The prophetic utterances say that there will be destruction to this earth for various reasons.
அதிலே ஒன்றுதான் இந்த படத்திலே நாம் பார்க்கிறோம், அணு ஆயுதங்கள் மூலமாக.
One of them is the reason that we are able to see on these pictures, that is the atomic weapons.
அணு ஆயுதங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வருவதாக 2 பேதுரு 3:10 நாம் படிக்கிறோம்.
In 2 Peter chapter 3 verse 10 we are able to see that a great destruction will come to this earth through atomic weapons.
சத்ருடையனாய் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வென்று உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும்.
But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat, the earth also and the works that are therein shall be burned up.
இந்த உலகத்திற்கு அழிவு என்னென்ன விதங்களிலே வருகிறது, வேதத்திலே பல்வேறு தீர்க்கதரிசனங்கள் காரணங்களாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரணம்தான் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம்.
In whatever ways there will be destruction to this world, many reasons are quoted through various prophetical utterances and made on these prophetical utterances.
அணு ஆயுத விஞ்ஞானிகள் மூலமாக சிகாகோ நகரில் வைக்கப்பட்டதான இந்த அழிவு நாள் கடிகாரம் இந்த பூதங்கள் எரிந்து உருகுவதை அடிப்படையாக கொண்டுதான், அந்த சாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இது திருப்பி வைக்கப்படுகிறது.
The doomsday clock which is established in the city of Chicago through the atomic scientists is based on these atomic weapons and on the consequences of these nuclear weapons only that the hands of the clock is rotated, turned and kept in the respective places.
இப்படி பல்வேறு காரணங்கள் மூலமாக நாம் இப்பொழுது வாசம் பண்ணுற இந்த உலகத்துக்கு வெகு சீக்கிரத்தில் ஒரு அழிவு வரப்போகிறது.
In this way, due to various reasons, a destruction will come to the present world in which we are living.
இந்த நவீன யுகத்திலே விஞ்ஞான அபரிதமாய் வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த வேதத்தை விசுவாசிக்கலாமா? வேதம் நமக்கு தேவைதானா?
We who are living in a scientific world which is in a very much advanced stage, is it necessary that we should believe the word of God, the Holy Bible?
வேதம் எவ்வளவு சத்தியம் என்பதை நம்முடைய நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் எப்படி தீர்க்கதரிசிகளால் பரிசுத்த ஆவியானவரை மூலமாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இனி வரக்கூடிய நாளில் நாம் நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட படங்களோடு நாம் தியானிக்க போகிறோம்.
With the help of the photographs published by the NASA Research Center, we shall be able to meditate the coming days how the prophecies uttered by the prophets are getting fulfilled, how they are perfectly true. Now things that are happening in our days.
உலகத்தின் முடிவு,
the end of the world.
உலகம் என்று சொல்லும்போது சத்திய வேதத்திலே மூன்று விதமான உலகத்தை குறித்து நாம் படிக்கிறோம்.
When we speak about the world in the Holy Bible, we study about three worlds.
மூன்று விதமான உலகத்தை குறித்து சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
In the Holy Bible, it is written about three kinds of worlds.
முதலாவதாக 2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம்.
Let us read 2 Peter chapter 2 verse 5.
பூர உலகத்தையும் தப்ப விடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி ஆபத்துள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி.
And spared not the old world, but saved Noah's 8 person, a creature of righteousness, bringing in a flood upon the world of the ungodly.
பூர்வ உலகம் என்கிறதான ஒரு உலகத்தை குறித்து இங்கே சத்திய வேதம் விளம்புகிறது.
The Holy Bible speaks about the world which is called the old world.
இந்த பூர்வ உலகம், அந்த உலகம் என்கிற வார்த்தையானது கிரேக்க பாஷையிலே காஸ்மோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
The term world is in Greek language cosmos.
2 பேதுரு 3 அதிகாரத்தில் இந்த பூர்வ உலகம் எப்படி அழிந்து போனது என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது.
In 2 Peter chapter 3 it is written how the old world was destroyed.
2 பேதுரு 3 அதிகாரம் 5 6 7 வசனங்கள்.
2 Peter chapter 3 verses 5 6 and 7.
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிழைத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
Despite the word of God, the heavens were of old, and the earth standing out of the water and in the water, whereby the world that then was being overflowed with water perished, but the heavens and the earth, which are now by the same word are kept in store, reserve them to fight against the day of judgment and perdition of ungodly men.
பிரியமானவர்களே, இந்த இரண்டு இடங்களிலேயும் பூர்வ உலகம் என்கிறான ஒரு உலகத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ரெண்டு இடங்களிலேயும் உலகம் என்கிற பதமானது ஒரே வார்த்தை கிரேக்க பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, காஸ்மோஸ்.
Beloved people of God, in these two places we come across the term the old world, and in these two places the Greek term that was used is cosmos.
ஏன் இந்த கிரேக்க பதத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், வேதத்திலே சொல்லப்பட்ட உலகம் என்ற தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு கிரேக்க பாஷையிலே வேறு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Why I am quoting the Greek term is in the places where in Tamil translation it is உலகம் and in English world various terms are used according to the context.
நான் மூன்று விதமான உலகத்தை குறித்து முதலாவது சுருக்கமாக சொல்கிறேன்.
I want to tell briefly about three kinds of the world first of all.
முதல் உலகத்தை சத்திய வேதம் பூர்வ உலகம் என்று அழைக்கிறது. கிரேக்க பாஷையிலே காஸ்மோஸ்.
The first world is called by the Holy Bible as old world, and in Greek language it is cosmos.
இரண்டாவதாக நாம் இப்போது இருக்கிறதான இந்த உலகம்.
Secondly, the present world in which we are living today.
மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் படித்தோமே, உலகத்தின் முடிவு அந்த இடத்திலே வரக்கூடிய உலகம் என்கிற வார்த்தைக்கு
In Matthew's Gospel, chapter 24, verse 3, we read the term world in that Aeon is the term used in Greek.
கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம் தான் இப்போது நாம் இருக்கிற உலகம்.
Galatians chapter 1, verse 4 is the present world in which we are living.
தமிழிலே அது பொல்லாத பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் ஆங்கிலத்திலே present evil world என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In English it is the present evil world.
வாசிப்போம் கலாத்தியர் 1:4.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலைக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
Who gave himself for our sins that he might deliver us from this present evil world according to the will of God and our Father.
இங்கே மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்திலே உலகம் என்று குறிப்பிடப்பட்டதான அந்த வார்த்தையும், கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே குறிப்பிடப்பட்டதான இந்த உலகம் என்றதான வார்த்தையும் கிரேக்க பாஷையிலே ஏயோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஏயோன் இஸ் தி டெர்ம் யூஸ்ட் இன் தி கிரீக் 11:12 ஃபார் தி வேர்ல்ட் இன் மத்தேயு'ஸ் காஸ்பல் சாப்டர் 24 வெர்ஸ் 3 அண்ட் கலேசியன்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 4.
உலகம் என்று புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்திலே வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் காஸ்மோஸ் என்றுதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
In whatever places in the New Testament we come across the world, the word ought to be cosmos.
ஏன் மத்தேயு 24 அதிகாரத்திலும் கலாத்தியர் 1 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட உலகத்திற்கு காஸ்மோஸ் என்று எழுதப்படாமல் வேறொரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது?
For the term that is used in Matthew's Gospel chapter 24 and Galatians chapter 1, why the term cosmos is not used and another term is used?
ஆகவே பூர்வ உலகம் என்பது வேறு, இப்போது நாம் இருக்கிற உலகம் என்பது வேறு.
The old world is different. The world in which we live today is different.
அதனுடைய நிலவரத்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும்படியாகத்தான் வேறு வார்த்தைகளை கிரேக்க பாஷையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
So, so the conditions are different in Greek language, different terms are used.
மூன்று வித்தியாசமான உலகத்தை குறித்து சத்திய வேதம் விளம்புகிறது.
The Holy Bible explains about 3 different kinds of worlds.
முதல் உலகம் பூர்வ உலகம் என்று அழைக்கப்படுகிறது.
The first world is called the old world.
இரண்டாம் உலகம் இப்பொழுது நாம் இருக்கிற பொல்லாத உலகம் என்று அழைக்கப்படுகிறது.
The present world is the present evil world in which we are living today.
இனி மூன்றாவது ஒரு உலகம் இனிமேல் வரப்போகிறது.
In the future, another world is going to come.
எபிரேயர் 2 அதிகாரம் 5 வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம்.
In Hebrews chapter 2, verse 5, we read it.
இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. For unto the angels hath he not put in subjection the worlds to come whereof he speaks.
இந்த இடத்திலே உலகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் காஸ்மோஸ் என்றோ எழுதப்படாமல் வேறொரு புதிய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
காஸ்மோஸ் ஆர் ஏயோன் இஸ் நாட் யூஸ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இன் தி கிரீக் லாங்குவேஜ் பட் அனதர் டெர்ம் இஸ் யூஸ்ட்.
ஒய்கோமெனே. இந்த இடத்திலே உலகம் என்கிற வார்த்தைக்கு தமிழில் எழுதப்பட்ட உலகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஒய்கோமெனே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In this place in the Greek language, ஒய்கோமெனே is a term used for the term world.
ஆகவே மூன்று விதமான உலகம்,
the three kinds of worlds.
ஒன்று பூர்வ உலகம்,
the first one is the old world.
இரண்டாவது இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம்,
secondly the present evil world.
மூன்றாவது இனிமேல் வரக்கூடிய ஒரு உலகம்,
thirdly the world that is to come.
இந்த ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒரு முடிவு அல்லது ஒரு அழிவு இருப்பதாக வேதம் சொல்கிறது.
The Bible says there is an end or destruction for to each of these worlds.
முதல் 2 கூட்டத்திலே பூர்வ உலகத்தினுடைய அழிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அல்லது சொல்லி இருக்கிறது, இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது?
The first 2 days we says what the science has told about this old world and what the Holy Bible says.
அடுத்த 2 இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட போகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாகவும் தீர்க்க தரிசன ரீதியாகவும் சிந்திக்க போகிறோம்.
During the next 2 days we are going to meditate how the present world will be destroyed. We are going to meditate scientifically as well as prophetically.
கடைசி நாட்களிலே இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
In the remaining days we will be able to meditate about the world that is to come.
உலகத்தை குறித்தும் உலகத்தின் அழிவை குறித்தும் மாத்திரம் தியானிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல.
It is not our purpose that we should meditate at the world and the destruction of the world.
இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரும்போது அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அல்லது நித்தியத்திலே அவன் எந்த இடத்தை சுதந்திரிக்க வேண்டும்?
When a destruction is coming to the world, what a man should do to escape and where he should be found in eternity.
இப்பொழுது ஒரு சுனாமி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
For example, a tsunami comes.
அப்படி ஒரு எச்சரிப்பு வருகிற வேளையில் அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லுகிறார், சுனாமி வரப்போகிறது, கடற்கரை பகுதியிலே குடியிருக்கிறோம் எல்லாரும் நீங்கள் உடனடியாக காலி செய்து வேறு இடத்துல போய் குடியேற வேண்டும்.
When the tsunami comes, the district collector is giving the warning that the people who are living in the seashore should vacate the places and come to other areas.
எந்த இடத்திலே ஒரு அழிவு வருகிறது என்று முன் அறிவிப்பு முன் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் அந்த அழிவு வருவதற்கு முன்பாக அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகிறார்கள்.
When a forewarning is given about the destruction that happens in a particular place, when the people dwelling in that area hear that warning, they vacate the place and go to other places.
ஒரு காலத்திலே குவைத்திலே அதிகமான சம்பளம் என்று சொல்லி அநேக குவைத்திலே போய் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
In the past, many people went to Kuwait and worked because they got a good salary there.
ஆனால் குவைத்திலே ஒரு யுத்தம் வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கி அந்த தேசம் கடந்து போன போது அநேகர் தங்கள் உடைமைகளையும் பொருள்களையும் விட்டுவிட்டு உயிர் ஜீவன் பிழைத்தால் போதும் என்று சொல்லி அந்த தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு வெளியேற ஆரம்பித்தார்.
When there was a war in that country, the people who were working in various positions left the country, risking their lives, leaving all the possessions, materials and money.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Praise be to the holy name of God.
இப்பொழுது நாம் வாசம் பண்ணுகிற பொல்லாத உலகத்துக்கு ஒரு பெரிதான அழிவு வரப்போகிறது.
A great destruction is going to come to the present world in which we are living today.
அந்த அழிவை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We should understand about that destruction.
பூர்வ உலகம் ஜலத்தினால் மாத்திரமே அழிக்கப்பட்டது.
The old world was destroyed by water alone.
அல்லது இன்னொரு விதத்திலே சொல்லப்போவோமானால் அந்த பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது பூமிக்கு மாத்திரமே அழிவு உண்டாயிருந்தது.
In other ways, when the old world was destroyed, there was destruction only to the earth.
என்று பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்.
In 2 Peter chapter 3, we read so.
ஆனால் நாம் இப்பொழுது வாசம் பண்ணுகிறோமே இந்த பொல்லாத உலகம் அழிக்கப்படும் போது இந்த பூமிக்கு மாத்திரமல்ல அழிவு வானத்துக்கும் ஒரு பெரிய அழிவு இருக்கிறது.
But the present evil world in which we are living today, when it is facing destruction, not only destruction to the earth, but to the sky or heavens also.
நான் மறுபடியும் அதை திரும்பி சொல்கிறேன்.
I repeat.
பூர்வ உலகத்திற்கு ஒரு அழிவு வந்தது.
There was a destruction to the old world.
அப்படி இந்த பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது இந்த பூமி தான் அந்த அழிவிலே பாதிக்கப்பட்டது.
When the old world was destroyed, all the earth was facing the devastation.
அந்த அழிவிலே வானம் பாதிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறது இல்லை.
We are not able to see that the sky was affected in any way.
ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது.
But to the present evil world, a destruction is going to come.
அந்த அழிவு வரும்போது பூமிக்கு மாத்திரமல்ல வானத்திலேயும் கூட ஒரு பெரிய அழிவு சம்பவிக்கிறது.
When that destruction comes, it is not only to the earth but also to the sky or heaven.
இப்ப 2 பேதுரு 3 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தால் அதை விளங்கிக் கொள்ளலாம்.
If you read 2 Peter chapter 3 verses 6 and 7, we can understand it.
அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதால் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிறாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
அப்போது இருந்த உலகமானது ஜலத்தினாலே அழிந்தது, பூமிக்கு மாத்திரமே அழிவு. ஆனால் 7 வசனத்தை நாம் படிக்கும் போது இப்போது இருக்கிற உலகத்துக்கு அழிவு வரும்போது வானத்துக்கு ஒரு அழிவு உண்டாகிறது.
The old world was destroyed by water. The destruction came only to the earth. But in verse 7 we read, when the present world is destroyed, the devastation is not just the earth but also the sky.
அந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. இப்போது இருக்கிற பொல்லாத உலகமானது வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
The old world was destroyed by the water, but the present world is resolved to be destroyed by fire, not only the earth and world but also the heavens.
இனி இந்த பூர்வ உலகம், அதாவது அந்த முதல் உலகமாகிய பூர்வ உலகம் ஏன் தேவனால் அழிக்கப்பட்டது என்பதை நாம் தியானிக்க போகிறோம்.
We are going to meditate why the old world was destroyed by God.
ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்.
When Lord Jesus Christ was living upon this earth, he told what happened during the days of Noah, the same will happen when the Son of Man comes.
நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அப்படி ஒரு அழிவு மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Jesus told what kind of destruction took place during the days of Noah, such a kind of destruction will take place when the Son of Man comes.
இந்த பூர்வ உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் முதலாவது சொல்லுகிறேன். இரண்டாவதாக, இப்போது இருக்கிற விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறதா, வேத வசனத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை படத்தோடு நாம் பார்க்கலாம்.
First of all, I want to tell what the Holy Bible says about the old world. Secondly, has the present day scientific world accepted to those facts or not? We are going to examine with the help of the chart.
வாசிப்போம் வசனத்தை. நோவாவின் நாட்டில் வசனம் சொல்கிறார்.
லூக்கா 17:26. நோவாவின் நாட்டில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்டில் நடக்கும்.
And as it was in the days of Noah, so shall it be also in the sons of in the days of the Son of Man.
நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தின் நாட்டில் நடந்து
They did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark and the flood came and destroyed them all.
இதை மத்தேயுவில் நாம் வாசிக்கலான வேளையில் சற்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜலம் வந்து ஜனங்கள் எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் உணராதிருந்தார்கள்.
In Matthew's Gospel it is described very clearly, until the flood came and carried the people away, they did not realize it.
நோவாவின் நாட்களிலே தேவன் அந்த உலகத்தை, அந்த பூர்வ உலகத்தை ஏன் அழித்தார்?
Why God destroyed the old world during the days of Noah?
ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் நாம் படித்து பார்ப்போமானால் அதற்கான காரணத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்.
If we read the book of Genesis, chapter 6, we are able to come across the reason for it.
மனிதனுடைய நினைவுகளும் நினைவின் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாக காணப்பட்டது.
The thoughts and the imaginations of the people were continually evil.
மாத்திரமல்ல,
not only that,
அந்த நாட்களிலே காணப்பட்ட பூர்வ உலகத்தை தேவன் அழிப்பதற்கு பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால்,
the most important reason for which the Lord destroyed the old world is
காதல் திருமணமாக இருக்கிறது.
It is love marriage.
ஒரு மனிதன் தனக்கு ஏற்ற துணையை தானே தெரிந்து கொள்கிறது.
A man is selecting, choosing his wife or partner himself.
இன்றைக்குள்ளதான ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்.
Jesus said that what happened during the days of Noah, the same things will happen when the Son of Man comes.
இன்றைக்குள்ள உலகத்தை நாம் பார்ப்போமானால், இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு ஏற்ற துணையை தாங்களே தெரிவிப்பதை பார்க்கிறோம்.
If you look at the present world, we can see many are selecting their partners themselves.
விவாகம் என்று சொல்வது இன்றைக்கு தேவ சபையிலும் ஒரு சாதாரண விஷயமாக, ஒரு வியாபார விஷயமாக மாறி வருவதை நாம் இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலும் பார்க்கிறோம், கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியிலும் பார்க்கிறோம்.
Among the people of God and even in the church, in the Christian society, we see the marriage has come very ordinary thing. It has become a kind of merchandise.
ஆனால் விவாகத்தை குறித்து தேவனுடைய மனதிலே என்ன இருக்கிறது?
But what is in the minds of God concerning marriage?
எபிரேயர்களில் நாம் படிக்கிறோம், விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளது.
In Hebrews we read, marriage is honorable in all.
ஆதி மனிதனை தேவன் உண்டாக்கின போது,
when God made the first man,
அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று தேவன் அது ஒரு கிரியை நடப்பிப்பதை பார்க்கிறோம்.
I will make a suitable helpmate unto him and the Lord is doing a work for that.
ஒருவேளை ஆதாமை பார்த்து உனக்கு என்ன துணை தேவையோ அதை நீயே தெரிந்து கொள்ளலாம், உனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, உனக்கு ஏற்ற துணையை நீயே தெரிந்து கொள் என்று சொல்லி ஆதாமுடைய விவாக விஷயத்தில் தேவன் மௌனமாக இருந்திருப்பாரானால்,
Perhaps the Lord has told unto Adam, you have got wisdom, you have got knowledge, you are free to choose your mate, helpmate, and what would be happened to him?
ஆதாமும் எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு ஏற்ற துணையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்து ஒரு துணையை தேடி போயிருப்பான். ஆனால்
If Adam has come to the conclusion, I have got knowledge and wisdom, I am capable of selecting my own helpmate or partner,
ஒரு குதிரையோ, ஒரு யானையோ, ஒரு கழுதையோ தான் அவன் விவாகம் இருக்க வேண்டும்.
He might have married an elephant or a horse or an ass.
ஏனென்றால் அங்கே மனுஷன் அந்த நாளில் இல்லை.
because there was no woman during those days.
ஆனால் ஆதாமுடைய விவாகத்தை தேவன் பொறுப்படுத்து அவனை அயங்க நித்திரைக்குள்ளாய் மாற்றி அவனுடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அவனுக்கு ஏற்ற துணியை உண்டாக்குகிறார்.
But in the case of Adam, the Lord caused a deep sleep unto him, took one of his ribs and he made a suitable helpmate unto him.
இந்த விவாகத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது.
There is a spiritual meaning for this marriage.
முந்தின ஆதாமுக்கு ஏற்றதான துணையை உண்டாக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் முந்தின ஆதாமை அயந்த நித்திரைக்குள்ளாக மாற்றினார்.
In the Garden of Eden, in order to make a suitable helpmate unto Adam, the Lord God caused a deep sleep unto Adam.
பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தார்.
The second Adam, Lord Jesus Christ, as Savior of the world, he descended upon the earth.
அவருக்கு ஒரு ஏற்ற துணை இந்த பொல்லாத உலகத்திலே உருவாக்கப்பட வேண்டும்.
In this present evil world, a suitable helpmate should be made unto him.
எப்படி ஏதேன் தோட்டத்திலே முந்தின ஆதாமை அயந்த நித்திரைக்குள்ளாக்கி அவனுடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து ஒரு ஏவாளை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினாரோ,
How in the Garden of Eden, the Lord God caused a deep sleep unto Adam and took a rib and made a woman out of it.
அப்படியே பிந்தின ஆதாமாக இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசுவை கொல்கதா மலையிலே அயந்த நித்திரைக்குள்ளாக அல்லது சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு ஏற்ற துணையை தேவன் அங்கே உண்டாக்குகிறார்.
Lord Jesus Christ, who came as a second Adam, the God made him to have a deep sleep in the process Calvary, and by that to death he caused a suitable helpmate unto him.
அவர் அர்த்தம் என்ன?
What does it mean?
விலா எலும்பிலே எடுத்து ஒரு ஏவாள் உருவாக்கப்பட்டது போல அந்த எலும்பு சிலுவையில் மறைந்திருக்கிற உபதேசத்திலிருந்து ஒரு மனமாட்டி பிந்தின ஆதாமுக்கு உருவாக்கப்பட வேண்டும்.
Just like out of the rib a woman helpmate was made unto Adam, through the bone, that is the doctrine, that is the was broken at the cross of Calvary, a suitable helpmate should be made unto Lord Jesus Christ.
மாத்திரமல்ல இந்த பூமியிலே நடத்தப்படுகிற ஒவ்வொரு விவாகமும் நித்தியத்தில் நடக்கிற விவாகத்துக்கு நிழல் என்பதை தேவ ஜனங்கள் மறந்து போகக்கூடாது.
The people of God should not forget whatever marriages are taking place in the earth, they are a type and shadow of the wedding that is to take place in heaven.
பூர்வ உலகத்தை தேவன் ஏன் அழித்தார் என்பதற்கான காரணத்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன்.
I am expounding the reason for which God has destroyed the former old world.
முதல் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம்.
Let us read the book of Genesis chapter 6, the first three verses.
மனுஷர் பூமியை பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌகியம் உள்ளது கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
And it came to pass when men began to multiply on the face of the earth, and daughters were born unto them, that the sons of God saw the daughters of men, that they were fair, and they took them wives of all which they chose. And the Lord said, My spirit shall not always strive with man, for that he also is flesh, yet his days shall be 120 years.
Deva Kumarar, Manusha Kumarathigalai, Thangalukku Yetra Thuniyaga Therindu Kondargal, சௌந்தரியத்தை பார்த்து.
The sons of God saw the daughters of men that they were fair and they took them wives of all which they chose.
அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய நினைவும் நினைவின் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறாரே.
In the verses below, the Lord is pointing out the very imaginings of thoughts of the Lord who was only evil continually.
மோவாவின் நாட்களிலே காணப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவன் துக்கப்பட காரணம் என்ன?
Why God was grieved at the people even during the days of Noah?
ஆகவே தான் இங்கே மறைக்கப்பட்ட சத்தியத்தை புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அதற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
The hidden truth is expounded in the Gospels that during the days the people came in marriage and took wives.
அவருடைய விவாகமானது தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக காணப்படவில்லை.
In the sight of God, their marriage was not pleasing.
அதைத்தான் லூக்காவில் நாம் வாசித்தோம், பெண் கொண்டும் பெண் எடுத்து வந்தார்கள். மத்தையில் எழுதப்பட்டிருக்கிறது.
In Matthew's Gospel and Luke, we are able to read that they gave in marriage and took wives.
தேவ குமாரர் மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள்.
The sons of God married the daughters of men.
அதற்காக தேவன் என்ன செய்தார்?
What did God do for that?
அந்த நாட்களிலே காணப்பட்டதான பூர்வ உலகத்தை ஆண்டவர் அழித்தார். எட்டே எட்டு பேர் மாத்திரமே அந்த உலகத்திலே காக்கப்பட்டார்கள்.
God destroyed the old world. Only 8 people were saved during those days.
தேவகுமாரர் என்றால் என்ன?
What is meant by Son of God?
சங்கீதத்திலேயும் யோவான் எழுந்த சுவிசேஷம் படிக்கிறோம், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை அவர் தேவர்கள் என்று சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க.
And in the book of Psalms, in the John's Gospel, we read that they who receive the word of God, they are called as God. The scripture will never get changed.
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், தேவர்களாய் இருக்கிறீர்கள்.
You who receive the word of God, the children of God, you are God.
இந்த தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை ஐஸ்வர்யத்தை கண்டோ சௌந்தரியத்தை கண்டோ அல்லது வேறு எந்த படிப்பை கண்டோ ஒரு விவாகத்துக்காக தெரிந்து கொள்ளக்கூடாது.
The sons of God do not choose or select the daughters of men looking at beauty or money or other possession.
ஆகவே தான் மல்கியாவளை நாம் வாசிக்கிறதான வேளையில்
இந்த புக் மாலக்கை விரி
இந்த விவாகத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
Offices written about marriage.
அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினவர்களை,
those who received the daughters of the strange ones.
மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம்.
மாலக்கை chapter 2 verse 11.
யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனையில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார்.
Judah hath just stretched his knee, and an abomination is committed in Israel and in Jerusalem. For Judah hath profaned the holiness of the Lord which he loved, and hath married the daughter of a strange cause. The Lord will cut off the man that doeth this, this master and the scholar out of the tabernacles of Jacob, and him that offereth an offering unto the Lord of hosts.
விவாக விஷயத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வசனங்கள்
வெளிப்படுத்துகிறார்.
எதற்காக
சொல்லுகிறேன்,
குறிப்பிடுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்.
Jesus points out, as it happened during the days of Noah, so will happen during the days when the Son of Man comes.
இன்றைக்கு முழு உலகத்தையும் கவனித்து பாருங்கள், ஒரு ஆண் தனக்கு ஏற்ற துணையாக ஒரு ஆணையை தெரிந்து கொள்கிறான். இன்றைக்குள்ள இந்தியாவிலே காணப்படுகிற எல்லா நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
Look at the world today, a man is choosing another man as his partner. And not only the various courts existing in our country accepted it.
தேவ குமாரர் மனுஷ குமார்த்திகள் என்றால் யார்? தேவ வசனத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள்.
And what is when the daughters of men, those who did not receive the word of God.
தேவனுடைய தூதை தேவனுடைய உபதேசத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள்.
Those who did not receive the message of God.
அவர்களிடத்திலே பெண்களை சௌந்தரியத்தை கண்டு பணத்தை கண்டு பதவியை கண்டு படிப்பை கண்டு இன்றைக்கு முழு உலகத்திலும் ஜனங்கள் விவாகத்துக்காக இப்படித்தான் அறிந்து கொண்டிருக்கிறார்கள்.
The people are looking at the beauty of the daughters of men, their money, material, education, position and status, and they are wandering for marriage, even the people.
நோவாவின் நாட்களிலே அந்த பூர்வ உலகத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுடைய எண்ணமும் நித்தமும் கொள்ளாததாக காணப்பட்டது.
The thought and imagination of every citizen who was in the world was constantly evil.
அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அறிவு வரப்போவதாக தேவன் நோவாவை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பார்.
Through Noah, God has preached the gospel that a great destruction is going to come to the whole world.
ஆனால் அன்றைக்குள்ள ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்க கூட சமயம் இல்லை.
But the people who are living, those did not even have the time to listen to the gospel.
இதை குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை நோவாவின் குடும்பத்தார் மாத்திரமே பெற்று அந்த அழிவிலிருந்து தப்ப ஒரு பேழையை உண்டாக்குகிறார்கள்.
In Hebrews we are able to read about that, about the thing which was not happening during those days. He received a forewarning from God and made an ark by that Noah and his family members were saved.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேரை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கே சோதரவாளியானான்.
By faith Noah, being warned of God of things not seen as yet, moved with fear, prepared an ark to saving of his house, by the which he condemned the world and became heir of the righteousness which is by faith.
நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று,
நோவா being warned of God of things not seen as such,
பயபக்தி உள்ளவனாகி,
moved with fear,
தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு,
to save his house,
வேலையை உண்டாக்கினான்.
He prepared an ark.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
இனி 2 பேதுரு 3 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கும் போது,
in 2 Peter chapter 3 verse 6,
அதை பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்?
What does Peter the apostle say?
அப்போது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது என்பதை இவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
They are not aware in the mind that the old world was destroyed by flood.
அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
Whereby the world then was being overflowed with water perished.
பிரியமானவர்களே, நோவா பேழையை குறித்தும் அதில் உள்ள சத்தியங்களை குறித்தும் ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கலாம்.
Perhaps you may learn by heart regarding the ark of Noah and the truth contained in it.
நீங்கள் அறிந்திருக்கலாம்.
You must have knowledge.
இப்படி ஒரு ஜலப்பிரளயம் வந்ததாகவும் அந்த ஜலப்பிரளயத்திலே அந்த உலகம் அழிக்கப்பட்டதாகவும் 8 பேர் மாத்திரம் நோவாவின் குடும்பத்திலே காப்பாற்றப்பட்டதாகவும் ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக இதை அறிந்திருக்கலாம்.
Flood came by that the old whole world was destroyed, in that only 8 members were saved. Perhaps you may be aware of this by heart.
நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லது அறியாமல் இருக்கிறீர்களா என்பதல்ல கேள்வி.
It is not a question whether you know or not.
மனதார அறிந்திருக்கிறீர்களா அல்லது மனதார அறியாமல் இருக்கிறீர்களா?
Willingly are you aware or willingly you are not aware?
இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
Saint Peter apostle says they were not aware willingly.
மனதார நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நம்ம யாராயும் சொல்லுவோமானால்,
if anybody ever say that I know in mind but willingly,
நம்ம மனதார இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா அறியவில்லையா என்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்?
How we can understand whether we have accepted this truth willingly or not?
அந்த சத்தியத்தை மனதார அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு நோவாவை போல ஒரு பேழையை நாம் உண்டாக்கி கொண்டிருப்போம்.
If we have received the truth willingly, then just like Noah, we would have prepared an ark to preserve ourselves and family members.
ஒருவேளை அந்த அறிவை குறித்து மனதார அறியாமல் நாம் இருப்போமானால்,
because we are not aware willingly about that destruction,
அல்லது வெறும் அறிவை மாத்திரம் பெற்றிருப்போமானால்,
simply we have a knowledge,
நாம் பேழையை உண்டாக்காமல் இந்த உலகத்தில் நோவாவின் நாட்களில் ஜீவித்த ஜனங்களைப் போல ஒரு உணர்வில்லாதவர்களாய் காணப்படுவோம்.
We will not make an ark just like the people of Noah. We will live without a proper understanding.
அங்கே மத்தியிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு குறிப்பிடுகிறார், ஜலமானது வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும், ஜலம் தண்ணீர் வந்து அப்படியே தூக்கிட்டு போற வரைக்கும் உணராது இருந்தார்கள்.
In Matthew's gospel, Lord Jesus Christ speaks that until the flood came and carried over the people, they were not realizing it.
தேவ ஜனங்களே, இந்த பொல்லாத உலகத்தில் ஜீவித்து வருகிற நமக்கு இனிமேல் வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய உணர்வு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவையாயிருக்காது.
ஓ பீப்புள் ஆஃப் காட், இன் ஆர் டு எஸ்கேப் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ் டு கம், தி கிறிஸ்டியன் சொசைட்டி, தி கிறிஸ்டியன் வேர்ல்ட் நீட்ஸ் எ ரைட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்.
இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் வருகையின் நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய ஜீவியத்தின் பூர்ணத்துக்காக அல்லது நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாய் மாறி நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுவதாக எத்தனை பேர் பேரையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்?
Today, how many people are living in the hope of the coming of Lord Jesus Christ? How many people are making like Noah and now for the salvation of you and your family members?
Yes, we are reading in the book of Isaiah.
In the book of Isaiah, we read like this.
இந்த ஜனங்கள் உணர்வுள்ள ஜனமல்ல.
These people do not have understanding.
ஆதலால் அதை உண்டாக்கினவர் Isaiah 27 அதிகாரம் 11 வசனம்.
The book of Isaiah chapter 27 verse 11.
அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம், ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்து விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிரியை செய்யாமல் இருப்பார்.
when the bows thereof are withered, they shall be broken off. The women come and set them on fire, for it is a people of no understanding. Therefore, he that made them will not have mercy on them, and he that formed them will show them no favor.
நாசரேத் பட்டணத்திலே காணப்படுகிற கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ நண்பனே, தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும்படியாக, தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கும்படியாக, ஒரு பெரிய உணர்வு இந்த நாட்களிலே உனக்கு உண்டானால் நலமாயிருக்கும்.
ஓ பீப்பிள் இன் கிறிஸ்டியன் சொசைட்டி, beloved friends at Nazareth, it is better if at all in order to obtain the mercy and grace of God you have an understanding.
இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு போவதற்கோ, ஒரு சினிமா தியேட்டருக்கு போவதற்கோ, அல்லது ஹோட்டலை சாப்பிடுவதற்கோ, அது எந்த மதம் எந்த ஜாதி இப்படி பார்த்து யாரும் உள்ளே பிரவேசிப்பதில்லை. எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் போகிறார்கள்.
So go to a cinema theater or hospitals or hotels, nobody is considering to which caste that person belong, but everybody is willingly going to various places.
ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது எந்த ஹோட்டல் என்று ஆராய்ந்து பார்த்து யாரும் போகிறதில்லை. எந்த சபை பிரசங்கிமார்களும் இதை பார்த்து நீங்கள் போங்கள் என்று சொல்கிறதில்லை.
And when a person is going to a hotel, he is not considering whose caste is running this hotel, or any preacher is not telling, did you describe and go that place.
இந்த மொத்த மாவட்டத்துக்கும் இந்த மொத்த பட்டணத்துக்கும் இனிமேல் வரக்கூடிய அறிவை குறித்து ஒரு எச்சரிப்பு செய்தி அறிவிக்கப்பட்டுவிட்டது.
A warning, a word of warning has been proclaimed about the coming destruction to the people of this city.
ஆனாலும் இன்றைக்கு விழுந்து போன வல்லமைகள் பல ஜனங்களை வீட்டிலிருந்து இந்த மைதானத்துக்குள்ளே கொண்டு வர விடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்.
But the fallen angel has stopped many people that they are not able to leave their houses and come to this ground.
அன்றைக்கு பூர்வ உலகத்திலே ஜீவித்த ஜனங்கள் நோவாவுடைய வார்த்தையை அலட்சியமணினார்கள், எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியமணினார்கள்.
The people who lived in the days of Noah despised the warning of Noah, they despised the utterance of Noah.
இந்த மாவட்டத்திலே, இந்த ஊரிலே, இந்த பட்டணத்திலே சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் படத்தோடு இனிமேல் வரக்கூடிய செய்தியை இங்குள்ள பரிசுத்தவான்கள் கடந்த நாட்களிலேயே அறிவித்திருக்கிறார்கள்.
In the town, the surrounding villages and in the district, the saints have made the people known that these kinds of meetings will be conducted. They have exhibited even the pictures of it.
கிறிஸ்தவ சமுதாயமே, உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குமானால் அந்த உணர்வானது உன்னை இழுத்துக் கொண்டு வந்து உன் சத்துக்களை அறுத்து சமுதாய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் சகலத்தையும் உடைத்து உன்னை மைதானத்துக்குள்ளே கொண்டு வர.
ஓ கிறிஸ்டியன் சொசைட்டி, இஃப் அட் ஆல் யூ ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் த பைண்டிங்ஸ் ரிகார்டிங் யுவர் சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி வில் ஹேவ் பீன் ப்ரோக்கன், யூ வில் பி புல்ட் அண்ட் ட்ரான் அண்ட் ப்ராட் டு திஸ் பிளேஸ்.
உணர்வு இருந்தால் மாத்திரமே இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் கிடைக்கிறது.
What we see from this word of God, only when the person has understanding, you receive the mercy and grace of God.
இங்கே ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த ஜனம் உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகவே அதை உருவாக்கினவர் அதற்கு இறங்காமலும் உண்டாக்கினவர் கிருபை செய்யாமலும் இருப்பார்.
To a particular group of people, the prophetical utterance of God is come. These people are not having understanding, therefore God will not have mercy or grace upon these people.
நாசரேத் பட்டணமே, தேவ ஜனமே, உன்னை நோக்கி பரலோகமோ தேவனோ உணர்வுள்ள ஜனம் அல்ல என்று சுட்டி காட்டாதவருக்கு தேவ செய்தியை கேட்க முடியாத உன் கட்டுக்களை அறுத்து
Oh, town of Nazareth and the people of Nazareth, may not God call you the people of without understanding. May God break all the bindings of society and community and bring to this place.
சலமானது வந்து அடித்துக்கொண்டு போகும் வரைக்கும்
உணர்வில்லாதவர்களாக
இருந்தார்கள். இறங்குகிற வரைக்கும், அக்னியினால் இந்த பட்டணம் அழிக்கப்படுகிற வரைக்கும் உணர்வில்லாத ஜனமாய் நீ காணப்படாதபடிக்கு.
Until the destruction comes to the town of Nazareth, until fire descends and destroys the town of Nazareth, you should not be a people without understanding.
விழுந்து போன தூதனுடைய சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற உடைய ஆத்மாவை, உன் சரீரத்தை, இதோ தேவனுடைய வார்த்தை கட்டுக்களை அறுத்து வெளியே கொண்டு வருவதாக.
Your soul, your body which was bound by the chains of the fallen angel, may the word of God remove, all the bindings and bring all of you to this age.
ஆகவே பூர்வ உலகம் அழிக்கப்பட்டது அன்றைக்குள்ள ஜனங்களுடைய பாவத்தில் மட்டும்.
Because of the sin of the people of those days, the old world perished.
அந்த அழிவு வருவதற்கு முன்பாக தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார்.
Before that destruction came, the Lord gave a warning.
ஒரு பக்கம் செய்யப்பட்டு வருகிறது, மறுபக்கம் இனிமேல் வரக்கூடிய அழிவை குறித்து வேலைக்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் ஜீவித்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது.
On one side, the ark was being made. On the other side, gospel, good news was preached unto the people. How to escape the destruction that is to come.
அதை குறித்து எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும் போது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
The author Hebrews says, the people who listened to it did not listen with faith. Therefore, the word that they received did not have any use in their life.
எபிரேயர் 4:2 இரண்டாம் வசனத்தை நாம் அப்படி படிக்கிறோம்.
In Hebrews chapter 4 verse 2 we read.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் அக்கிரிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
Beloved people of God, the present world is resolved to be destroyed by fire.
இந்த உலகமானது அக்கிரிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கும் போது வானமும் பூமியும் அக்னி பற்றி பிடிக்கும் போது இந்த நாசரேத்தும் பற்றி பிடிக்கும்.
When the world is resolved to be destroyed by fire, when the earth and the heavens are caught by fire and burning, even Nazareth will be burning.
ஆகவே இனிமேல் வரக்கூடிய அறிவிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ உன்னுடைய குடும்பமும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறி உணர்வுள்ளவர்களாய் மாறி ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாக இதோ சுவிசேஷம் இந்த பட்டணத்துக்கு
அறிவிக்கப்படுகிறது. May receive the word of God and be delivered from the destruction that is to come.
ஆகவே தேவனுடைய வார்த்தை ரோம சிறையிருப்பிலே காணப்பட்ட பவுலும் சீலாவையும் அந்த சிறையிருப்புக்கு வெளியே கொண்டு வந்தது போல இந்த பட்டணத்தை சகல சிறையிருப்பிலிருந்தோ தேவனுடைய வார்த்தை வெளியே கொண்டு வரலாம்.
Just like the word of God brought to Paul and Silas who are bound by the chains of the Roman government, they were brought out by the power of the word of God. May the power of the word of God bring all the people from the bindings here.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Praise be to the holy name of God.
இப்படி ஒரு பூர்வ உலகம் இருந்தது என்பதையும் அது அழிந்து போனது என்பதையும் இன்றைக்கு உள்ளதான விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து வந்தது.
The present day scientific world did not accept that there was an old world and it was destroyed by flesh.
Purva ulagam alindu ponadu endradarkana aadharamaga devan sila vishayangalai veithirukkar.
The Lord has provided certain evidence to prove that the old world was destroyed by.
Adhila mudhal aadharathai indraikkum irandam aadharathai ஆண்டு சித்தமானால் நாளைக்கும் படத்தோடு நாம் பார்ப்போம்.
The first evidence we will be able to meditate today and the second evidence if it is the will of God we shall meditate tomorrow.
இப்போது நாம் காண்கிறதான இந்த படமானது எங்களுடைய கற்பனையினால் வரைந்த ஒரு ஆர்டிஸ்டை கொண்டு வரைந்த படம் அல்ல. இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகத்தால் ஏற்றுக்கொண்டு எடுத்து வெளியிட்டதான படத்தை தான் உங்களுடைய இங்கே பின்னாடி உள்ள சார்ட்லையும் பார்க்கிறீர்கள், உங்கள் கையில் உள்ள நான் அந்த நோட்டீஸ்லையும் பார்க்கிறீர்கள்.
The picture that you are seeing on the chart and the picture that you are seeing the paper in your hand, it is not our human imagination or a human drawing. It is the one which has been accepted and published by the scientific world.
முதலாவதாக அந்த பூர்வ உலகம் அழிந்து போனது உண்மைதானா, இந்த வேதம் உண்மைதானா, ஒரு கட்டுக்கதையாது.
First of all, is it true the old world was destroyed? Is the word of God true? Is the Bible true? Or is it merely fable?
இது உண்மைதானா இல்லையா? இப்படி ஒரு பூர்வ உலகம் அழிந்து போனது உண்மைதானா? நோவாவின் பேழை உண்மைதானா?
Is it true that the old world was destroyed? Is it true that there was an ark called the ark of Noah?
அப்படி இல்லவே இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் வாதாடி வந்தார்கள்.
The excavators were arguing that there was no such thing existing.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Praise be to the holy name of God.
பூர்வ உலகம் அழிந்து போனது என்று வேத வசனத்திற்கு தீர்க்கதரிசன வசனத்திற்கு தெளிவான ஆதாரம் தான் நோவாவின் பேழை.
So the prophetic message of the holy Bible that the old world perished is the ark of Noah.
அந்த நோவாவின் பேழை அது மெய்தானா, அது சத்தியம் தானா, இல்ல அதுவும் ஒரு கற்பனையா, கட்டுக்கதையா?
Is it true? Is it a fact? The ark of Noah, or simply an imagination, a fable?
மொத்த உலகமும் அழிக்கப்பட்ட போது அந்த நோவா பேழைக்குள் பிரவேசித்த 8 பேர் மாத்திரமே காப்பாற்றப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது.
The Bible says when the whole world was destroyed, only the 8 people who entered in the Ark of Noah alone were saved.
முடிவிலே அந்த பேழையானது அரவாரத் மலையிலே தங்கினதாக சத்திய வேதம் விளம்புகிறது.
Holy Bible says that finally that Ark of Noah rested on Mount Ararat.
பூர்வ உலகம் இருந்ததையும் அந்த உலகமானது அழிந்து போன ஜலத்தினால் அழிக்கப்பட்டதை விஞ்ஞான உலகம் மறுதளித்து வந்தது.
The scientific world was denying the existence of the old world and that it was destroyed by the flood.
இரண்டாவதாக நோவாவின் பேழையையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை.
Secondly, they did not even believe the Ark of Noah.
உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற படத்திலே முதலாவது கட்டத்திலே நாம் சில படங்களை பார்க்கிறோம்.
In the first column of the paper in your hand, we are able to see some pictures.
வேதத்திலே சொல்லப்பட்டபடி அரவாரத் மலையிலே இந்த நோவா பேழை தங்கிறது உண்மைதானா? அந்த பேழை என்று ஒன்று இருந்ததற்கு ஏதாயிரம் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கால காலமாக ஆராய்ச்சியாளர்கள் அரவாரத் மலையை சுற்றி வந்தார்கள்.
As explained in the book Holy Bible, did the Ark of Noah exist? Did it rest on the Mount Ararat? And in various ages and years, the archaeologists, excavators were continuously coming round the Ark of Noah and doing research.
பிரியமானவர்களே, துருக்கி தேசத்திலே காணப்படுகிறதான அரவாரத் மலையிலே நோவா பேழை தங்கியிருந்ததுக்கான பல்வேறு ஆதாரங்களை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது எடுத்து வெளியிட்ட படத்தை தான் உங்கள் கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Scientific world has accepted the evidence that they are able to see that Ark of Noah rested in the Mount Ararat in the land of country. Those evidences you are able to see in the paper in your hands.
வரக்கூடியதான அந்த பெரிதான அழிவிலே நோவா பேழை மொத்த உலகம் ஜலத்தினால் எல்லா மலைகளும் இமயமலை முதற்கொண்டு உலகத்திலே காணப்படுகிற உயரமான மலைகளும் மூடத்தக்கதான ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டான போது இந்த நோவா பேழை எப்படி பாதுகாக்கப்பட்டது?
When there was a great flood and when all the mountains and hills were overflowed with water, even the Mount Himalayas was filled with water, how the Ark of Noah was surviving?
பிரியமானவர்களே, டாக்டர் சியோன் வான் ஹாங் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆராய்ச்சியாளர்,
டாக்டர் சியோன் வாங் ஹாங், ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் ரிசர்ச்,
அவர் யார் என்று சொன்னால் தென்கொரியாவை சேர்ந்தவர்.
ஹி பிலாங்ஸ் டு சவுத் கொரியா.
வேர்ல்டு கிளாஸ் ஷிப் சென்டர்,
வேர்ல்டு கிளாஸ் ஷிப் சென்டர்,
அதனுடைய டைரக்டர் ஜெனரல் தான் இந்த சியோன் வாங் ஹாங் என்று சொல்லப்படுகிறார்.
சியோன் ஹாங் இஸ் த டைரக்டர் ஜெனரல்.
அவர் என்ன சொல்கிறார், வேர்ல்டு கிளாஸ் ஷிப், முழு உலகத்துக்குள்ள கப்பல், அந்த கப்பலுக்கு வடிவமைக்கக்கூடிய முக்கியமான டைரக்டர் ஜெனரல். மே மாதம் 2005 வருடத்திலே அவர் அந்த போஸ்டில் வந்தார்.
இந்த இயர் 2005
இதுவரையிலும் சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் இந்த நாசரிப்பட்டனத்துக்கு அறிவித்தோம். ஆராய்ச்சியாளர்கள் சத்திய வேதம் சொல்லியிருக்கிற நோவாவின் பேழையை குறித்து இந்த உலகத்தின் ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்?
Till now we were telling on the people of Nazareth what the Holy Bible told about the Ark of Noah, but what the archaeologists, scientists say about the Ark of Noah?
Dr. Sion Wong Hong endru sollakudiya director general,
Dr. Sion Wong Hong, director general,
world class ship center,
world class ship center,
அவர் பேர் அதுக்கு கிறிஸ்டோ என்று சொல்கிறார்கள்.
Another name is கிறிஸ்டோ.
அவர் சொல்லுகிறார், நாம் வேதத்தை விசுவாசிக்கவில்லை ஆனால் முழு உலகத்திலும் மிக சிறந்ததான எந்த சூழ்நிலையும் மூழ்காத ஒரு கப்பல் எது என்று சொன்னால் தேவன் குறிப்பிட்டதான ஆதியாகமத்திலே கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அந்த வேத புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான இந்த அளவு உள்ளதான பேழை செய்தால் இந்த மரத்திலே செய்திருந்தால் அதற்கு அழிவில்லை.
If the ark or ship is made according to the measurements mentioned in the Holy Bible and in the roots that is meant the Holy Bible, there will be no destruction to it.
நோவா பேழை சத்தியம் தானா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி ஆராயும்படியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பேர் நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷன்.
நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹாஸ் பீன் ஃபார்முலேட்டட் to find the facts regarding the existence of the Ark of Noah.
அதனுடைய தலைவர் கொடுத்ததான பேட்டியைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
What the team leader has given an interview, that is what I am sharing with you.
தேவன் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கும் போது கொப்பேறு மரத்தை கொண்டு ஒரு பேழையை உண்டாக்கு.
When there are so many kinds of trees in the world, the Lord God told the Noah, you make Sakra Noah into gopher woods.
அதற்குள்ளே அந்த பேழைக்குள்ளே தண்ணீர் ஏறாதபடிக்கு இரண்டு பலகைகளை, மரப்பலகைகளை இணைக்கும் போது அந்த கேப் உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், உள்ளும் புறம்பும் feel push.
You apply peace inside and outside when, so that when two plants would are joined and the water may not enter in the ark.
கொப்பேர் மரத்தினுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
The true picture of the gopher woods you are able to see here.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மேண்டாகட்டும்.
Please speak to the holy name of God.
இந்த கொப்பேர் மரத்தை தெரிந்தெடுத்து ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக அதை கொண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார்.
The Lord told unto Noah that you have to select the gopher tree and from that wood you have to make the ark.
கீல் பூசி என்று சொன்னால் அது தாரை போல கருப்பாக இருக்கும் என்றுதான் நான் கடந்த நாட்கள் வரை எண்ணிக்கொண்டிருந்தேன்.
When it is so, I fly pitch, I thought just like tar, it will be black during the olden days.
உள்ளும் புறம்பும் அந்த மரத்திலே கீழ் பூசி என்று தேவன் சொன்னாரே, அந்த கீழுடைய உண்மையான படத்தை எங்கே பார்க்கிறோம்?
The Lord told you apply peace inside and outside. The Lord gave the commandment. You are able to see the picture of this pitch inside.
இந்த கீழ் எப்படி தயாரிக்கப்படுகிறது?
How this pitch is being prepared?
தேவதாறு மரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தீங்கன்னா ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுப்பார்கள்.
If you come to Kanyakumari, you can see people taking the rubber out of the rubber tree.
அதுபோல எசேக்கியேல் 27 அதிகாரத்தில் தேவதாறு மரம் என்று ஒரு மரத்தை குறித்து நாம் படிக்கிறோம்.
In the book of Ezekiel chapter 27 we read about the pine tree.
அந்த தேவதாறு மரத்திலிருந்து வடிந்து வரக்கூடிய அந்த பாலை கொண்டுதான் இந்த கீழ் தயாரிக்கப்படுகிறது. அந்த தேவதாறு மரத்தையும் அதிலிருந்து இந்த கீழ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பாலாக எப்படி வருகிறது என்ற உண்மையான படத்தை அங்கே பார்க்கிறோம்.
The milk that is coming out of the pine tree and how it is coming out, how from it the pitch is being made, you are able to see in the chart.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மேண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
தேவன் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் எத்தையோ மரங்கள் இருக்கும் போது பேழையை உண்டு பண்ணும்படியாக கொப்பேர் மரத்தை தெரிந்து கொள்.
When there are so many kinds of trees in the world, the Lord God told Noah, you select the gopher wood tree in order to make the ark.
அது உள்ளும் புறமுமாக கீல் பூசு.
Apply pitch inside and outside.
மாத்திரமல்ல,
not only that.
இந்த ஆராய்ச்சியாளர் ஹாங் என்கிறவர் சொல்லியிருக்கிறார், அந்த பேழை மூழ்காமல் அவ்வளவு எதிர்ப்பையும் சந்தித்து நிலைத்திருக்க காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆனந்த ஞானம். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆண்டவருடைய அந்த ஞானம் அதனுடைய வடிவமைப்பு டைமென்ஷன்ஸ் தான் அது மூழ்காமல் இருக்க காரணம்.
The researcher says why the ark of Noah was not found in the water because of the diamonds, exact diamonds that is provided by the Lord God.
இன்னைக்கு டைட்டானிக் கப்பல் கூட உடைந்து போனதாக நாம் பார்க்கிறோம்.
Even Titanic ship was broken.
ஆனால் மரத்தினால் செய்யப்பட்டதான இந்த பேழையானது இமயமலை முதற்கொண்டு முழு உலகத்திலும் காணப்படுகிற சகல மலைகளும் மூடத்தக்கதாக பெருகி வந்த அந்த ஜலப்பிரளயத்திலே இந்த பேழை மாத்திரம் மூழ்காமல் பாதுகாக்கப்பட்டது. எப்படி?
When the whole world was overflowing with floods, even Mount Himalayas was covered by water. Why this ark was not drowned but it was floating in the water?
இந்த ஹாங் என்கிறதான வேர்ல்டு கிளாஸ் ஷிப் சென்டருடைய டைரக்டர் ஜெனரல் நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷனுடைய லீடர் சொல்லுகிறார், மூன்று முக்கியமான விஷயங்கள். ஒன்று, தெரிந்தெடுக்கப்பட்டதான மரம். இரண்டாவது, தண்ணீர் பிரவேசிக்காத ஒன்றும் பூசப்பட்டதான கீழின் தன்மை. மூன்றாவது, இந்த நோவாவின் பேழையினுடைய அளவுகள்.
And the chief leader of the world class ship center, the chief leader of the research of this arm, what does he say about the ark of Noah? There are three categories of things that are, first of all, the type of wood that was selected and the type of chart that was used and the diamonds that were used.
இந்த மூன்று முக்கியமான காரணங்கள் நிமித்தமாக மாத்திரமே இந்த பேழை அந்த எதிர்ப்புள்ள ஜலப்பிரளயத்தில் மூழ்கி போகாமல் பாதுகாக்கப்பட்டது.
because of these threefold qualities in the overflowing water, the aquaculture resists and be preserved. What does it show?
For
each and every activity, there is spiritual meaning, beloved people. Outwardly, we are not able to see thorns in this tree. If you look at a karvela tree, outside we are will see the thorns. But the gopher tree is also full of these thorns, but outside it is not visible. When we go and touch it, we are able to realize it.
The Noah's pelai mulgamal jalaprayathile nindru pidikka kaaranamaga Hong engra and aaraichiyalar solugira moonru mukkiyamaana kaarangal ondru adu payanpaduthappatta maram.
Why the ark of Noah was not found in the flood? He is pointing out three important characteristics. One among them is the wood that is used to make it.
Mullugal nirainda koppeer mara.
The gopher tree which is full of thorns.
Nammudaiya vaazhkaiyil edhai kaattugirathu?
What does it show in our spiritual life?
Manidhan ullum purambum paavathinaal nirappappattirukkiraan.
Man is filled with sin inside and outside.
Paavamaanadhu oru manidhanai mudhalavathu seiyakoodiya manidhanai குத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதுதான் சமுதாயத்தை, குடும்பத்தாரை, மற்றவர்களை குத்தக்கூடியதாக இருக்காரு.
So what is the nature of the sin? It is first of all pricking the man who is committing the sin. Then it is pricking the society upon our other members of the society.
இரண்டு விதங்களிலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பாவியாக இருக்கிறான்.
In two ways, every member of this world is a sinner.
ஒன்று காணக்கூடிய பாவம், மற்றொன்று காணக்கூடாத பாவம்.
The first one is a visible sin, that the other one is invisible sin.
அதை பாவக்கிரியை, காணக்கூடிய பாவம் பாவக்கிரியை.
The visible sin is the sin to be which will manifest in our actions.
காணக்கூடாத பாவம் பாவ சுபாவம்.
The invisible sin is our inborn nature, natural sin.
தாவீது சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார்.
David says, I was shapen in iniquity. My mother conceived me in sin.
நாம் கொப்பேர் மரத்துடைய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
I am sharing the spiritual meaning of the coffee tree.
முள்ளுகள் நிறைந்ததான மரம்.
A tree which is full of thorns.
உள்ள முள் இருக்கிறது.
Inside there is thorn.
வெளிப்படையா பார்த்தால் தெரியாது.
Outwardly it is not visible.
தொடும் போது குத்தும்.
When you come close and touch it, it pricks you.
இப்படி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம பாவத்தினால் பிறந்திருக்கிறான்.
Everybody who is born in this world is born of natural sin.
அவன் வளர 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 பாவத்தும் கிரிகளின் மூலமாக வெளிப்படுகிறார்.
When he is growing and growing, the sins is revealed by his actions.
அந்த கொப்பேர் மரம் தான் இருந்த நிலவரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு மாவாவின் கரத்துக்கு வர வேண்டாம்.
The gopher tree should be plucked from its roots and it should come to the hands of Noah.
இன்றைக்கு மனிதன் ஒரு குடிகாரனாக இருப்பான் என்று சொன்னான்.
Perhaps a man may be a drunkard today.
அந்த குடி பழக்க வழக்கமானது குடிக்கக்கூடிய மனிதனை முதலாவது குத்தி காயப்படுத்துகிறது.
First of all, the drinking habit is hurting and wounding the person who is drinking.
அதற்கு பிற்பாடுதான் அந்த குடும்பத்தாரை காயப்படுத்துகிறது.
Secondly, it is hurting the family members.
அதற்கு பிற்பாடுதான் இந்த சமுதாயத்தை காயப்படுத்துகிறது.
Thirdly, it is hurting the members of the society.
நீதிமொழியில் வாசிக்கிறோம், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்.
And who is having the wounds without proper reason.
ரத்தம் கலங்கின கண்கள்.
Red eyes, eyes who have.
இந்த மாலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும்,
in this evening our beloved child of God, with whatever sin you are bound,
ஒன்று அந்த பாவம் முதலாவது உண்மை காயப்படுத்துகிறது.
First of all, that particular sin is hurting or wounding you.
குடிப்பவன் எடுத்துக் கொள்ளுங்கள். குடிப்பவன்
take a person who is
குடிக்கிறது.
He is smoking.
வேற எந்த பாவம், சினிமா பார்ப்பது,
going to cinema,
எந்த பாவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
If you take any kind of sin,
அந்த மனிதன் அந்த பாவமானது முதலாவது அவனை குத்துகிறது, காயப்படுத்துகிறது.
First of all, that is hurting, wounding that particular individual.
அடுத்ததானது குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் காயப்படுத்துது.
Secondly, it is hurting the family members and others.
பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான பாவங்கள், குடிப்பழக்கமோ புகைப்பிடித்ததோ அல்லது வேற எதுவும் கொலை பண்றதோ வேற எந்த விபச்சார பாவமோ வேசித்தனம் என்ற வாழ்க்கையில் என்று தேவ ஜனங்களாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Because we, the people of God, may think that we are not coming drinking or smoking or involving adultery or fornication. We are not involved in any kinds of such things.
காணக்கூடிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம்.
Because the visible sins may be absent in our life.
நம்முடைய வாழ்க்கையில் வேறு சில பாவங்கள் இருப்பதாக வேதம் சொல்கிறது.
The word of God says there are still more sins existing in our life.
அந்த பாவங்கள் நமக்குள்ள இருக்குமானால்
நாம் அந்த பாவமானது முதல்ல நம்மை காயப்படுத்துகிறது.
If we are having such a sins, first of all, that sin is hurting us.
பெருமை,
pride,
பொறாமை,
envy,
கோபம்,
anger,
கசப்பு,
bitterness.
இதெல்லாம் எடுத்துக்கொள்வோமானால் வேதத்திலே பல்வேறு நபர்கள் பொறாமைப்பட்டதாக, பெருமை அடைந்ததாக, இன்னும் எரிச்சல் அடைந்ததாக, இப்படி பல்வேறு நாம் பகை கசப்பு வைத்ததாக நாம் பலரை குறித்து நாம் வருகிறோம். அவர்கள் முடிவெல்லாம் பரிதாபமாய்
முடிந்திருக்கிறது. Beloved, in the book of Ezekiel,
ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை குறித்து நான் சொல்றேன்.
I speak about the sin which is found in the people of God.
இசைகள் 8 அதிகாரத்திலே வாசிக்கும் போது
இந்த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 8 வரை
ஆண்டவர் ஒரு கையை நீட்டி எசேக்கியேலை தலையை பிடித்து தூக்குகிறார்.
The Lord is stretching forth his hand and catching Ezekiel by his hand.
அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பார்த்தால்,
if you read the whole Bible,
ஒரு இன்ஜினியரிங் மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வரைவாங்க.
In engineering method, they are drawing a plan.
எலிவேஷன் என்று சொல்வார்கள், டாப் வியூ என்று சொல்வார்கள்.
This elevation and top view.
இப்போ ஒரு கட்டடத்தை எடுத்துக்கொண்டால்,
ஃப்ரண்ட்ல
இருந்து தெரியும்.
If you look at the front, you can't see only the front view.
சைடுல இருந்து பார்த்தா சைடுல உள்ளது மாத்திரம் தான் தெரியும்.
If you look from side, you can see the only side view.
மொட்டை மாடியில போய் ஏறி பாத்தீங்கன்னு சொன்னால்,
if you go to the top of
அந்த கட்டடத்துக்கு மொட்டை மாடியில போய் இருந்தீங்கன்னு
சொன்னால், if you go to the empty top story,
இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ரூம்ல என்ன இருக்குது, ரூம்ல உள்ள செல்ஃப்ல என்ன இருக்கு, ரூம்ல உள்ள ஃபுளோர்ல என்ன போட்டிருக்குது, அது மார்பிளா அல்லது கிரானைட்டா, இது ஒன்றையும் மொட்டை மாடியில மாத்திரம் நிக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அந்த ரூமுக்குள்ள போட்டிருக்க பொருளை பார்க்க முடியாது.
The man who is standing on the upper part of the building, the open stair, he will not be able to see the conditions of the room, for the first room in the ground floor, and is it made of marble or granite, what are the materials there.
அதுபோல அருமையான தேவஜனமே, உன் ஜீவியத்தில் இருக்கிறதான பாவத்தை நீ காண வேண்டுமானால் உன்னை பல்வேறு இடங்கள்ல கொண்டு போய் நிறுத்தி ஆவியானவர் உன் ஜீவியத்தில் உள்ள அருவறுப்புகளை உனக்கு காண்பிக்க வேண்டும்.
Beloved people of God, if you are to see the sins that are existing inwardly in the world, the Spirit of God to take you to various places and various angles and show the sins that are existing in you.
நான் கொப்பேர் மரம் என்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
I am telling the spiritual meaning of the gopher tree.
இந்த
புக்கம் எசேக்கியேல் சாப்டர் 8,
ஆண்டவர் மூணாவது வசனத்தை நாம் படிக்கிறோம்.
In verse 3 we read,
கை போய் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எரிச்சலையில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கு எரிச்சலின் தாசர வித்திரத்தின் ஸ்தானம் இருந்தது.
நான் ஒரு சில ஒன்று ரெண்டு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன், சமயம் இல்லாதபடினால. நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் பாருங்க.
I point out only one or two things for want of time. You read the whole chapter.
உள்வாசல் நடையில இருந்து பார்த்தபோது ஒரே ஒரு காரியத்தை தான் அவருக்கு பார்க்க முடிந்தது, எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானத்தை தான் பார்க்க
முடியாது. அடுத்து
நாம் கீழே ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது,
என் வர்ஸ் 5,
பலிபீடத்தின் வடக்கு வாசல் என்று படிக்கிறார்.
வாழ்க்கையில
காணப்படுகிறதான பல்வேறு விதமான முள்ளுகளை
காட்டுகிறது.
ஏதோ ஒரு வியூல பார்த்துட்டு என்கிட்ட ஒரு பாவமும் இல்ல, நான் ஒரு குற்றமும் செய்யல, ஆகவே இந்த கூட்டங்கள் புதிய ஆத்மாக்களுக்கு தான் என்று ஒருபோதும் நாம் எண்ணக்கூடாது.
சிம்பிளி லுக்கிங் அட் ஃப்ரம் எ வியூ, டு நாட் சே தட் ஐ டு நாட் ஹேவ் சச் சின், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சச் மீட்டிங்ஸ் டு மீ, இட் இஸ் ஃபார் தி நியூ சோல்ஸ், டோன்ட் சே சோ.
இவை எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது.
ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் தேர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன்.
விக்கிரகத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன?
வாட் இஸ் தி இன்டர்பிரேஷன் ஆஃப் இமேஜ்?
பத்தாம் வசனத்துல ஊரும் ராணிகளை அவர் பார்க்கிறார்.
இன் வர்ஸ் 1 ஹி இஸ் கிரீப்பிங்.
இப்படி எத்தனையோ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
சோ மெனி திங்ஸ் ஆர் ரிட்டன் லைக் தட்.
சமூசுக்காக அழுது கொண்டிருந்தவர்கள்,
தி பீப்பிள் ஹூ ஆர் வீப்பிங் சமூஸ்.
இந்த அதிகாரம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான ஒரு சத்தியங்கள் அடங்கிய அதிகாரமாக இருக்கிறது.
திஸ் சாப்டர் கண்டெய்ன்ஸ் வண்டர்ஃபுல் அண்ட் மார்வலஸ் ட்ரூத்.
இது எதுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால்,
ஐ மென்ஷன் திஸ்
தேவன் நம்மை ஒவ்வொரு கோணத்திலும் நிப்பாட்டி நம்முடைய சீரியத்தில் ஆவியில் என்ன இருக்கிறது, ஆத்மாவில் என்ன இருக்கிறது, சரீரத்தில் என்ன இருக்கிறது என்பதை, வந்திருக்கிறான பாவத்தை தேவன் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட வேண்டும்.
The Lord should gaze in various angles and the Spirit of God should find out what are the sins that are existing in various places and aspects.
ஆகவே தான் ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும் போது, ஆவியானவர் மனிதனுக்கு இறங்கின முதல் செய்யற வேலை அவருடைய வாழ்க்கையில காணப்படுற பாவத்தை சுத்தி
காட்டுகிறார்.
காரியம், முதலாவது பாவம், இரண்டாவது நீதி, மூன்றாவது நியாயத்திற்கு.
First of all, sin, then righteousness, and finally judgment.
அவன் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன்.
I pass on next
chapter. பேர் மரம் இருக்கிற இடத்திலிருந்து வேறோடு பிடுங்கப்பட வேண்டும்.
ஆவிக்குரிய
அர்த்தம்
என்ன?
தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை காட்டித்தாரும் என்று உடைந்த இதயத்தோடு நீ தேவ சமூகத்திலே காணப்படுவாயானால்,
Beloved child of God, if you are in the presence of God with a heart, broken heart and praying to God, So my sins,
நீ தேவனை அறியாமல் குடிகாரனாய் புகைப்பிடித்தலுக்கு அடிமைப்பட்டவனாய் விபச்சார வேசித்தன பாவத்துடையவனாய் இருந்தாலும் சரி,
because you may not know God and you are a slave to drinking habits, you are enslaved in smoking, to adulteration and fornication.
தேவனுடைய பிள்ளை என்று பெயர் பெற்று பொறாமை, எரிச்சல், கசப்பு, பகை, வைராக்கியம், இன்னும் பல்வேறு சுபாவங்கள் உடையவனாய் இருந்தாலும் சரி,
you are having the name a child of God, yet you are having bitterness and anger, jealousy, irritation, so many evil characteristics.
அந்த பொப்பேர் மரம் நோவாவின் கரத்தில் வந்து சேர வேண்டும்.
The prophet says should come to the hands of Noah.
அதுபோல நம்முடைய சகல பாவங்களும் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும்.
All our sins should be brought to the presence of God, to the altar.
ஒன்றையும் தேவ சமூகத்திலே மறைக்காமல்,
Do not hide anything in the presence of God.
நாம் தேவ சமூகத்திலே அதை கொண்டு வர வேண்டும்.
We should bring them in the presence of God.
சகல தலைவினங்களும், சகல தோல்விகளும், சகல விழுகைகளும், பின்மாற்றங்களும், எந்த பாவமும் தேவ சமூகத்திலே அறிக்கையின் மூலமாக
All our weaknesses, infirmities and shortcomings, whatever they be, backsliding, other things, all things should be hiding, concealing, it should be brought to the presence of God.
இரண்டாவதாக,
secondly,
and the keel, உள்ளும் புறமும் பூசப்பட்டதான கீல்,
the pitch that was applied inside and outside.
அந்த ஆராய்ச்சியாளர் சொன்ன கருத்துக்கு நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
I am giving to the meaning that the interpreter gave.
கிருபையை அது காட்டுகிறார்.
Those grace.
தேவ ஜனங்கள் உள்ளும் புறமும் கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாம்.
The people are God should be filled inside and outside with grace.
தேவனுடைய கிருபை, 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 என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லா கிருபை.
I have nothing in me, I have nothing. It is the grace of God. It is the grace of God. It is the sheer grace of God.
Kirubai, kirubai, kirubai.
Grace, grace, grace.
Naan Allah.
Not I.
Naan Allah.
Not I.
Kirubai.
Grace.
Kirubai.
Grace.
Long kirubai.
Everything by grace.
உள்ளும் புறமும் ஜீவியும் திருவியினால் பூசப்பட வேண்டும்.
இன்சைட் அண்ட் அவுட் சைட் இட் ஷுட் பி அப்ளைட் வித் கிரேஸ்.
அப்போதுதான் ஜலம் கொந்தளித்து வந்தாலும், எல்லா மலைகளும் மூடினாலும், பேழை மிதக்கும், மூழ்காது.
Only then the water is overflowing. All the hills and mountains covered. The earth cannot be drowned. It will float.
மூன்றாவது ஆராய்ச்சியாளர் சொன்னது அதனுடைய அளவுகள், டைமென்ஷன்ஸ்.
Thirdly, the researcher found out its dimensions.
டைட்டானிக் கப்பல் உடஞ்சு வச்சு.
Titanic was broken.
எவ்வளவு பெரிய கப்பல்,
இட்ஸ் எ வெரி பிக் ஷிப்.
அது குறித்து பயங்கர பிரம்மாண்டமா சொன்னாங்க.
இட் வாஸ் ஸ்போக்கன் வெஹிமந்தி அபௌட் இட்.
அதை தயாரித்தவர் சொன்னாராம்,
the person who manufactured,
தேவன் நினைச்சாலும் உடைக்க முடியாது.
Even with God thinks it can't be broken.
அவர் சொன்னாராம், அவர் பேட்டியில, தேவன் நினைச்சாலும் இந்த கப்பல் உடைக்க முடியாது.
In an interview he told, even with God thinks to destroy, he cannot destroy.
ஆனா டைட்டானிக் கப்பலான இருந்தது அவர் போய்விட்டது.
But டைட்டானிக் ship disappeared completely.
ஆனா அதை பார்க்கிற ஒரு பெரிய கலப்பிரலயத்திலே மரத்தினால் செய்யப்பட்ட இந்த நோவாவின் பேழை நிற்க, நிலைநிற்க, பாதுகாக்கப்பட காரணம் என்ன?
Why the Noah, which was made by in the woods, how it was preserved in a very deluge flood?
இந்த நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷன் லீடர் ஆகிய வேர்ல்ட் கிளாஸ் சிக்குடியன் டைரக்டர் ஜெனரல் சொல்லுகிறார், அந்த ஹாங் சொல்லுகிறார், அந்த நோவாவின் பெருங்கிய அளவுகள் தான் அது மூழ்காத வண்ணம் பாதுகாத்தது.
டைரக்டர் ஜெனரல் ஹாங் the team leader of the research, the world class research centers, character is because of its dimensions or measurements. I tell briefly the meaning.
300 விஞ்ஞான உலகம் இந்த நோவா இன்வெஸ்டிகேஷன் லீடர் தலைமையில காணப்படுகிற அந்த ஆராய்ச்சி குழு அதிர்ச்சியிலே ஆச்சரியத்திலே ஆனந்தத்திலே உறைந்து போயிருக்கிறது. இவ்வளவு பிரமிப்பான இவ்வளவு நேர்த்தியான அளவு
scientific world, team leader of the research center is shocked and frozen due to shock because how perfectly, minutely the measurements have been given.
330, 50.
What is 30 to be so?
30 என்று சொல்வது ஞானஸ்தான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது.
30 reveals the doctrine of water baptism.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுத்தார்.
Lord Jesus Christ was water baptized at the age of 30.
அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. நான் ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன்.
There are many meanings. I give only one meaning.
வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நம்பருக்கு அர்த்தம் இருக்கிறது.
For each number in the Holy Bible there is a meaning.
30 ஞானஸ்தான சத்தியத்தை காட்டுகிறது.
30 shows the truth of water baptism.
அருமையான கிறிஸ்துவ நண்பனே,
இரண்டாவதாக
50 மூலம்
secondly 50 cubits
அது அபிஷேகத்தை காட்டுகிறது.
It shows anointing.
பரிசுத்தாவின் அபிஷேகம்.
Anointed the Holy Spirit.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 50வது நாளிலே ஊற்றப்பட்ட பெந்தகோஸ்த் அபிஷேகம்.
The anointing of the Holy Spirit was set abroad on the day of Pentecost, on the 50th day of the resurrection of Lord Jesus Christ.
மூன்றாவதாக
300
முலம் 300 தேவனோடு ஏனோக்கு 300 வருஷம் சந்தரிக்கிறார்.
Enoch was with God for 300 years.
ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது.
Not simply receiving water baptism,
but
not receiving the Holy Spirit.
குடும்பஸ்தனாகிய காணப்பட்ட ஏனோக்கு தேவனோடு சந்தரித்துக் கொண்டிருக்கிறான்.
Enoch was a family member, was walking with God.
இதுதான் இந்த ஆவிக்கு அர்த்தமா இருக்கிறது.
This is a spiritual meaning.
இந்த நோவா கலையத்தின் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறார்கள்?
What do the researchers say about the ark of Noah?
உங்கள் கையில் வைத்திருக்கிற படத்தில் நீங்கள் முதலாவது படத்தில் பார்த்தீர்கள்.
In the first picture that you in your hands,
இங்கே நாம் பார்க்கும்போது,
when we see,
முதலாவதாக,
first of all,
முஸ்லிம் நாடாகிய துருக்கி நாட்டிலே,
இந்த முஸ்லீம் கண்ட்ரி டர்க்கி,
அரராத் மலையின் தெற்கு பகுதியிலே,
அந்த சதர்ன் சைடு ஆஃப் மவுண்ட் அரராத்,
அந்த துருக்கி அரசாங்கத்தினுடைய ராணுவ தலைவன் கேப்டன்,
த கேப்டன் ஆஃப் த டர்க்கி கவர்மெண்ட்,
முதன் முதலாக
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அரராத் மலையின் தென்பகுதியிலே இந்த நோவா பேழையை சில தடயங்களை அவர் பார்த்தார். முதல்
படத்தை பிக்சர்
இது கட்டுக்கடை இலக்கியமானவர்களே,
பெலவட் இஸ் நாட் ஏ டேபிள்.
1960
in 1960
அன்றைக்கு வந்ததான மிக பிரபலமான பத்திரிகை லைஃப் மேகசின்ல,
இந்த ரெனவுண்ட் லைஃப் மேகசின் ஆன் தட் டே,
அதிகாரப்பூர்வமாக துருக்கி அரசாங்கம் நோவா பேழையை ஏற்றுக்கொண்டு எடுத்து வெளியிட்டதான செய்தியை 1960 லைஃப் மேகசின்ல வந்ததான இந்த ஆர்டிக்கலையும் படத்தையும் உங்களுடைய முதல் சார்ட்ல, முதல் படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த சார்ட்லயும் பாக்குறோம், கையில கொடுத்ததான செய்தித்தாள்
கவர்மெண்ட் பப்ளிஷ் திஸ் நியூஸ் ஐட்டம் இன் த லைஃப் மேகசின் 1960. யூ ஆர் ஏபிள் டு சி இன் த ஹேண்ட் அவுட் தட் யூ ஹேவ், யூ ஆர் ஏபிள் டு சி ஆன் த சார்ட் ஆல்சோ.
அந்த லைஃப் மேகசின் 1960 நோவா ஆர்க்கை பற்றி வந்ததான ஒரு ஆர்டிக்கலுடைய கொஞ்ச பகுதியை நாம் பார்க்கிறோம்.
ஆர்டிக்கல்
ஆகவே கொஞ்ச காரியங்கள் எழுதப்பட்டிருக்காரு.
There is no space to exhibit the whole article. Therefore, a portion of the article is mentioned here, Life Magazine, Saturn 5 of 1960.
நன்றாக கவனியுங்கள். 1949 இதை பார்த்தால், அந்த கேப்டன் பார்த்தாலும் அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை.
Even though the captain saw it in 1949, many did not believe it.
அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, இன்னும் பல்வேறு நாடுகள், ஒவ்வொரு நாடும் இந்த சம்பவம் உண்மைதானா, இந்த நோவா பேழை உண்மைதானா என்பதை ஆராயும் முறையாக ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக குழு அமைத்து சேட்டலைட் மூலமாக ஒவ்வொரு வருஷத்தில் எடுத்து வெளியிட்ட படங்களை இங்கே தனித்தனி கட்டத்தில் நாம் பார்க்கிறோம்.
அமெரிக்கா, ரஷ்யா, கனடா sent different teams to find whether it is true, and through the satellites or photographs have been taken and published, we are able to see such photographs here.
June madam 17th தேதி 1949 ஆம் வருஷம்
in 1949 in June 17
US Air Force satellite மூலமாக அந்த படத்தை எடுத்தது.
Through satellites this photograph was taken.
அவர்கள் சொன்னார்கள் நோவா பேழை உண்மைதான்.
They told the ark of Noah is true.
ஆனால் ஒரு கூட்டத்தார் அதை விசுவாசிக்கவில்லை.
One group of people did not accept it.
அவரே அந்த கண்டி என்ன செஞ்சது அதே
in the same year 1949
அவர்கள் தங்கள் நாடுகள் சார்பாக சென்று கிளம்பினார்கள்.
On behalf their country they sent a satellite.
அந்த நாடு ஏற்றுக்கொண்டது.
That country accepted it.
நோவா பேழை உண்மைதான்.
The ark of Noah is true.
அடுத்தபடியாக
then
வேறு சில நாடுகள்
other countries did not accept.
ஆகஸ்ட் 5th தேதி
ஆகஸ்ட் 5th
2000 வருஷத்துல
in 2000
ஆகஸ்ட் 11th தேதி
ஆகஸ்ட் 11th
2000 வருஷத்துல
2000
செப்டம்பர் 13th தேதி
செப்டம்பர் 13
2000 வருஷத்துல
2000
அக்டோபர் 6th தேதி
அக்டோபர் 6
1999 வருஷத்துல
1996
இப்படி ஒவ்வொரு நாளும் சுருக்கமாக சொல்ல போனால் 1949 முதல் 2000 வரைக்கும்
from 1949 up to 2000
எல்லா நாடுகளும்
all countries
கடைசியாக ஒரு நாடு விசுவாசிக்காமல் இருந்தது.
Finally one country did not believe it.
இப்பொழுது பிப்ரவரி மாதம் 1st தேதி 2003 வருஷத்துல அவர்கள் இதை படமெடுத்தார்கள்.
In 2003 in the month of February on the first they took the photograph.
இப்பொழுது எல்லா நாடுகளும் 1949 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை
from 1949 up to 2003 all the countries
ஒருவர் சொல்வதை இப்ப இவர் சொல்றதுக்கு நான் விசுவாசிக்கிறது இல்ல.
வாட் இஸ் தேஸ் ஐ ஆம் நாட் பிலீவிங்.
இவர் அமெரிக்கா என்று வைத்துக் கொள்ளுங்க.
பரக்ஸ் ஹி இஸ் அமெரிக்கா.
நான் வந்து ரஷ்யா என்று வைத்துக் கொள்ளுங்க.
பரக்ஸ் ஆல் அவர் ரஷ்யா.
இவர் சேட்டலைட் மூலமா பார்த்து படம் பிடிச்சு கொண்டு என்ற காட்டுறாரு.
ஹி இஸ்
படம் பிடிச்சு காட்டுறாரு.
ஹி டேக்ஸ் போட்டோகிராஃப் த்ரூ த சேட்டலைட் டேக்ஸ் த போட்டோகிராஃப் ஷோஸ் இட் டு மீ.
நான் என்ன சொல்றேன்?
வாட் வில் சே?
அமெரிக்கன்.
ஹி இஸ் an American.
கிறிஸ்தவன்.
ஹி இஸ் a Christian.
ஒருவர் அவர் என்ன சொல்றாரு? வேதத்துக்கு ஆதரவா சொல்லிருப்பாரு.
Perhaps he may be saying in support of Bible.
நான் ரஷ்யன்.
I am a Russian.
நான் ஒரு கம்யூனிஸ்ட் காரன்.
அது கம்யூனிஸ்ட் தான்.
கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன்.
I say there is no God.
நான் என் கண்களால அதை பார்த்தா நம்புவேன்.
I will be only when see with my eyes.
உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தோமா சொன்னது போல
just like Thomas told the resurrected Lord Jesus Christ.
அப்படி ரஷ்யாக்காரங்க அனுப்பினாங்க.
ரஷ்யன் சென்டிச்
கடைசியில் அவர்களும் கண்டுபிடித்தார்கள். ஆமா நோவா ஆர்க் சத்தியம் தான். நோவா பேழை உண்மைதான்.
They also came to the conclusion ark of Noah is true.
ஏனென்றால் இன்னைக்கு ஆராரத்து மலையிலே சுற்று பகுதிகளிலே நோவா பேழை என்று ஒன்று இருந்ததுக்கான ஆதாரங்களை தேவன் எல்லா நாடுகளும் கண்டு செயற்கை கோயில் மூலமாக பரமளிக்கத்தக்கதாக விட்டு வைத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன்.
The living God has provided evidences at the Mount Ararat and surrounding places so that all the people they believe the existence of the ark of Noah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
The holy name.
ஆகவே நோவாவின் பேழை உண்மைதானா?
Is it true that the ark of Noah is existing?
பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்பது உண்மைதானா?
Is it true that the old world was destroyed by flood?
கிறிஸ்தவர்கள் கைகளிலே தூக்கிக் கொண்டு நடக்கிறார்களே, இந்த சத்திய வேதம் உண்மைதானா?
The Christians are carrying the holy Bible in their hands. Is this Bible true?
1949 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை எல்லா நாடுகளும் செயற்கைக்கோளை மூலமாக படம் எடுத்து இன்றைக்கு நோவா பேழையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
From 1949 up to 2003, various countries took photographs through satellites and found the evidence of the ark of Noah and they have accepted the existence of it.
உங்க கையில வச்சிருக்கிற அந்த நோட்டீஸ்ல முதல் படத்துல நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக துருக்கி அரசாங்கம் இந்த நோவா பேழை இருந்ததான இடத்தை ஒரு டூரிசம் சென்டராக மாற்றி இருக்கிறது. அவருடைய ஆர்டிகல் அந்த படத்தில் இருக்காது.
In the first picture that you have seen, the present day Turkey government has made that place where authorized as a tourist center and the news is mentioned here.
கிறிஸ்தவ சமுதாயமே,
கிறிஸ்டியன் சொசைட்டி,
பெந்தகோஸ்தே மார்க்கமே,
ஓ பெந்தகோஸ்தே வேவலாய்,
அறியாத நண்பனே,
ஓ பிலவட் ஃப்ரெண்ட் ஹூ டஸ் நாட் நோ கிறிஸ்ட்,
நாசரேத் பட்டணத்துக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறோம்.
வி பிரிங் ஏ நியூஸ் டவுன் ஆஃப் நாசரேத்.
பூர்வ உலகம் இருந்தது சத்தியமே.
இட் சோ தி ஓல்ட் வேர்ல்ட் வாஸ் எக்ஸிஸ்டிங்.
அந்த உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார்.
ஆ டிஸ்ட்ராய் தி ஓல்ட் வேர்ல்ட் பை ஃப்ளட்.
அவர்கள் பாவத்தை நிமித்தமாக அழித்தோம்.
Because of their sin, God destroyed it.
அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாத தேவனால் காண்பிக்கப்பட்ட ஒரே மார்க்கமே இந்த பேவலை.
The only one way that was shown by God to be saved is this ark of Noah.
இதோ இப்போது நாம் இருக்கிற இந்த உலகமும் அக்கிரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
The present world in which we are living is resolved to be destroyed by
fire. இந்த ஒரு கட்டுக்கதை அல்ல.
The Holy Bible is not a fable.
பிரியமான அருமையான நண்பனே,
beloved friends,
இந்த உலகத்துக்கு இனிமேல் வரக்கூடிய அழிவில் இருந்து தப்பிப்படியாக
to escape from the destruction that is come to this world.
இந்த நோவாவின் பேழை உண்மையாக இருக்குமானால்,
if the ark of Noah is true,
பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால்,
it is the old world was destroyed by flood.
இப்போது இருக்கிற உலகம் வானமும் பூமியும் அக்னிக்கிரையாக அழிக்கப்பட்டிருக்கிறது.
The present world, the heavens are resolved to be destroyed by fire.
பூமி திரும்பி சுற்ற போகிறது.
The earth is going to rotate.
அப்போது பெரிய அழிவு இந்த பூமிக்கு வரப்போகிறது.
Great destruction will come.
என்ன செய்ய வேண்டும்?
பரலோகத்துக்கு
நீ ஆயத்தப்பட வேண்டும். நித்தியத்தை குறித்து சில விஷயங்கள்
பேசுகிறேன்.
தலைப்பு உலகத்தின் முடிவும் நித்தியமும்.
The topic our Bible study is end of the world and eternity.
நித்தியம் என்றால் என்ன?
What is meant by eternity?
ஒரு மனிதனுடைய மரணத்து பிற்பாடு,
after the death of a person,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போகிறது இல்லை.
The life of a person does not end with his death.
தேவன் நித்தியமானவர்.
God is eternal.
தேவன் தன் சுவாசத்தினால் ஊதி சிருஷ்டித்ததான மனிதனுடைய ஆத்மாவும் நித்தியமானது.
The soul of man which was made by the breath of the God is also eternal.
பரலோகம் நித்தியமானது.
The heaven is eternal.
மறுபக்கத்தில் நரகமும் நித்தியமானது.
On other side, the hell is also eternal.
நித்தியம் என்கிற வார்த்தைக்கு
வேதத்தில்
பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
There are many meanings given in the scripture.
கிரேக்க பாஷையில் நித்தியம் என்கிற வார்த்தைக்கு அயோனியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அயோனியஸ் இஸ் a term used in Greek language for eternity.
அதற்கு ஐந்து அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
Five meanings are given to it.
நிரந்தரமான,
permanent.
இரண்டாவது சாஸ்வதமான,
secondly sustaining.
மூன்றாவது நிலையான,
thirdly remaining always.
நான்காவது ஓயாத,
fourthly forever.
ஐந்தாவது முடிவே இல்லாத ஒரு இடம்,
fifthly a place without end.
இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
There is an end to this world.
இப்போது இருக்கிற உலகத்துக்கு முடிவு இருக்கிறது.
The present world there is an end.
இனிமேல் வரக்கூடிய உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
For the world that will come there is an end.
பூர்வ உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
To the old world there was an end.
ஆனா முடிவே இல்லாத ஒரு இடம் தான் உன் ஆத்மா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய முடிவே இல்லாத இடத்துக்கு பேர் தான் நித்தியம்.
The place without end, the place in which your soul will remain for everlasting period is eternity.
நித்தியத்தில் இரண்டு வித்தியாசமான வாசஸ்தலங்கள் இருக்கிறது.
Two different habitations in eternity.
நான் முதலாவதாக நித்திய நரகத்தை குறித்து சொல்கிறேன்.
First of all, speak out the eternal hell.
நித்திய வேதனை உள்ள இடம்.
The place has eternal pain is there.
ஒரு மாச கஷ்டம், ஒரு வருஷ கஷ்டம், பத்து வருஷ கஷ்டம் அல்ல. முடிவே இல்லாத அளவுக்கு நித்திய நித்தியமாக ஆத்மா, பாவிகளின் ஆத்மா வேதனைப்படக்கூடிய ஒரு நரகத்தை குறித்து சில வார்த்தைகள்
பேசுகிறேன். The soul of the human is agony. I speak about that place.
நாசரத்துப்பட்டனமே, இப்போது இருக்கிற பொல்லாத உலகத்தின் அறிவுக்கு உன்னை தப்பிவிப்பது மாத்திரமல்ல எங்களுடைய பரிசுத்தவங்களுடைய நோக்கம்.
Beloved people of God, not only to escape you, the present destruction is the aim of our saints.
நித்திய தேவன், நித்திய வாசியாகிய நித்திய தேவன் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஆத்மா அது நித்திய வாசஸ்தலத்துக்கு போய் சேர வேண்டும்.
By the eternal God, by the everlasting God, in every human being, a soul is established, that soul should go to eternity.
அந்த நித்தியத்திலே நித்திய வேதனை உள்ள இடம் ஒன்று இருக்கிறது, நித்திய இளைப்பாறுதல் இடம் இருக்கிறது.
There is a place of eternal agony, there is a place of eternal
rest. நான் இன்றைக்கு அந்த நித்தியத்தில் உள்ள வேதனை உள்ள இடத்தை குறித்து சொல்கிறேன்.
I speak about the place of torment and eternity.
அந்த நித்திய வேதனை உள்ள இடத்துக்கு யார் போக போகிறார்கள்?
Who will go to the place of torment eternally?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும்.
Praise be to the holy name.
மத்தேயு 18 அதிகாரம் 8 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்.
In Matthew's Gospel chapter 18 verse 8 the Lord Jesus Christ says.
சமயமாய் விட்டது பிரியமானவர்களே.
Time is past.
எனக்கு இன்றைக்கு நித்திய வேதனை உள்ள இடத்தை குறித்து நான் பேசி முடிக்கிறேன்.
I want to speak out the place of eternal torment and conclude.
ஆகவே நான் சுருக்கமாக இதை கொஞ்சம் விளக்கமாய் பேச வேண்டியது சமயம் இல்லாதனால் நான் சுருக்கமாக பேசுவேன். வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போகிறேன்.
I should explain but for want of time I just quote the verses.
நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஏன் பெந்தோஸ்தேக்காரர்களாக இருக்கலாம், டிபிஎம் காரர்களாக இருக்கலாம், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம்,
நித்திய
வேதனை உள்ள இடத்துக்கு நீ ஆயத்தமாக கொண்டிருக்கிறாயா?
ஆர் யூ கெட்டிங் ரெடி ஃபார் த பிளேஸ் ஆஃப் இட்டர்னல் டார்மென்ட்?
ஆத்துமாவை நித்திய நித்திய காலமாக வேதனை உள்ள இடத்துக்கு உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சுபாவங்கள் கொண்டு போய் நிறுத்த போறவா?
Our sins and characters are going to take you to the place of eternal torment.
இது TPM உடைய உபதேசம் அல்ல.
This is not the doctrine of
TPM. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த வாயினால் சொன்ன சில வசனங்களை சொல்றேன்.
Certain verses which the Lord Jesus Christ spoke through his own mouth.
இப்ப நான் சொன்னதெல்லாம் இயேசு சொன்ன வசனங்கள்.
Whatever Jesus spoke.
மத்தேயு 18 அதிகாரம் 8 வசனம்.
Matthew's Gospel chapter 18 verse 8.
உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
Vessels and hands or the foot offend thee, cut them off and cast them from thee. It is better for thee to enter into life whole or maimed rather than having two hands or two feet to be cast into the everlasting fire.
கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தியன் ஃப்ரெண்ட், இங்கே நித்திய அக்னி உள்ள ஒரு இடத்தை குறித்து இயேசு சொல்கிறார்.
ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அபௌட் எ பிளேஸ் ஆஃப் எவர்லாஸ்டிங் ஃபயர்.
அந்த நித்திய அக்னிக்கு யார் அவனை வழி நடத்துவது?
ஹூ இஸ் லீடிங் எ பர்சன் டு எவர்லாஸ்டிங் ஃபயர்?
கையாவது உன் காலாவது உனக்கு இடர்ல் உண்டாக்கினால்,
இஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் லெக் இஸ் அஃபன்ஸ்,
கீழே உள்ள வசனத்துல கண் இடர்ல் உண்டாக்கினால்,
இஃப் த ஐ காசஸ் த அஃபன்ஸ்,
இயேசு சொல்கிறார் அதை தரித்து போடு.
ஜீசஸ் சேஸ் கட் இட் ஆஃப். அப்ப
கை கால் கண்கள் மூலமாக உண்டாகக்கூடிய பாவம்,
the sins that come through hand, leg and sign.
சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன்.
I shall briefly.
கையினால் நாம் செய்கிற பாவங்கள்,
the sins which we commit through.
காலினால் நாம் செய்கிற பாவம்,
the sins we commit through leg.
கண்ணினால் நாம் செய்கிற பாவம்,
the sins we come through eye.
நித்திய அக்னிக்கு நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது.
They are leading us everlasting fire.
15 சங்கீதத்திலே சில காரியங்களை கை எப்படி இருக்க வேண்டும்,
என்
கைகள்ல சுத்தம் எப்படி இருக்க
வேண்டும் என்று நாம்
பார்க்கிறோம். வட்டி
வாங்கக்கூடாது,
பரிதான லஞ்சம்
வாங்கக்கூடாது,
பல்வேறு விஷயங்கள் இந்த கையை குறித்து
எழுதப்பட்டிருக்கிறது.
காலை குறித்து நாம் படிக்கும் போது அநேக தேவன் பிள்ளை கூட சிந்திக்கிறது இல்ல.
மெனி பீப்புள் ஆர் காட் நாட் திங்க் அபௌட் இட்.
எரேமியா 14 அதிகாரம் 10 வசனம்.
இந்த புத்தகம் ஜெரமியா 14 வெர்ஸ் 10.
அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கத்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கத்தர் அவர்களில் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார்.
That's to the Lord and to this people, thus have they loved to wander, they have not refrained their feet, therefore the Lord does not accept them, he will now remember the iniquity and visit their sins.
நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பாயானால் உன் காலை அடக்கடி பழக வேண்டும்.
If you are a Christian, you should learn to control your feet.
தேவ சித்தமில்லாத இடத்திற்கு நீ கடந்து போகக்கூடாது.
You should not go to a place which is not according to the will of God.
ஒரு வசனத்தை சரியாய் எல்லா தேவன் பிள்ளைகளும் வாசித்து பாருங்கள்.
All the people read clearly this one particular
verse. காலை அடக்கிக் கொள்ளாமல் யாரெல்லாம் அலைந்து அங்கு இங்குமாக சுற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மேல தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை.
Whoever are refraining their feet but they are wandering here and there, the Lord the God is not pleased with them.
சுவிசேஷம் சொல்ல போறேன் சொல்லி கூட தேவசித்தம் இல்லாமல் போகக்கூடாது.
ஈவன் டு பிரீச் த காஸ்பல் யூ ஷட் நாட் கோ வித்அவுட் த வில் ஆஃப் காட்.
நீ வேதத்தை எடுத்துக்கிட்டு ஆத்மா சம்பாதிக்க போறேன் என்று காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க.
The people are having the holy bible and wandering from morning to evening because we are going to earn souls.
இந்த சுவிசேஷம் ஆத்மாவை சம்பாதிக்க போகுது கூட தேவ சுத்தம் இல்லாமல் நடத்திப்பில்லாமல் போகக்கூடாது.
Without the will of God, without learning, you should not go to preach the gospel and earn souls.
எதற்காக?
கலாத்தியர்
2:2 ல நாம் படிக்கிறோம்.
கலாத்தியர் chapter 2 verse.
நான் ஓடுகிறது ஓடினது வீணாகாத படிக்க.
So that my running and what I run is not in vain.
சுவிசேஷத்தை எல்லாருக்குமே நான் அறிவிக்கவில்லை.
I did not preach gospel to all.
எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு விவரித்து
காண்பித்தேன்.
ஆவியானவரோ என்னை போக ஒட்டாதிருந்தோ.
The spirit of God did not allow me to go.
ஆகவே அருமையான தேவஜனமே,
beloved people of God,
வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம்.
In the Bible we come across a king.
ஒரு ராஜா வியாதிப்பட்டிருந்தான்.
A king was sick.
அந்த வியாதியஸ்தனாகிய ராஜாவை பார்க்க இன்னொரு ராஜா வருகிறான்.
Another country king's country is coming to see the sick person.
வியாதியஸ்தரை பார்க்க போனேன்னு போனா,
see, I go to the sick people.
அவன் வியாதியஸ்தனாகிய இந்த ராஜாவை பார்க்க வந்தது தேவனால் உண்டான கேடாக லபித்தது.
He came to see the king who was sick. It was a evil thing which from came from.
ஆகவே ஆத்மாக்களை சம்பாதிக்க போகிறேன், ஆத்மாக்களை சத்தியம் சொல்ல போகிறேன் என்று சொல்வது சுவிசேஷம் சொல்வது நல்ல விஷயம் தான். ஆனால் தேவ அறிவிப்பினால் நீ போக வேண்டும். இல்லாவிட்டால் உன்னுடைய ஓட்டம், நீ ஓடினது வீணாய் போய்விடும்.
It's a good thing to preach the gospel and earn the souls, but you have to do according to the revelation of God. Otherwise your race, your running will be in futile.
இப்படி கைகள் கால்கள் கண்கள் இடர் உண்டாக்கினார்.
If the hands and the legs and the eyes are causing offense.
கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார்.
யோபு says, I have made a covenant with my eyes.
I shall
briefly.
ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்,
the Lord says here,
இந்த அவயங்கள் மூலமாக உண்டாகிற காரியங்கள் நிமித்தமாக,
because of the activities through these members of the body,
நித்திய அக்னிக்கு அது அவனை வழிநடத்தும்.
It is leading him to everlasting fire.
நித்தியத்திலே காணப்படக்கூடிய வேதனையுள்ள இடத்துக்கு யார் போகிறார்கள்?
Who are going to the place of torment, that is everlasting period.
அப்ப இந்த அழிவுக்கு தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்?
What should one do to escape the destruction?
Yes, அங்கே சொல்லுகிறார்.
Jesus says,
கரித்து போடு,
கட்டி சபை.
கை இடல் உண்டாங்க, கையை வெட்டி போடு.
If the hand is causing offense, cut it off.
கால் இடல் உண்டாங்க, காலை வெட்டி போடு.
If the legs are offending, cut them away.
பிரியமானவர்களை வெட்டி போடு. என்ன வெட்டி போட முடியுமா?
வெளவ கேன் வி கட் தம் அவே.
அப்ப பார்த்தா டெய்லி வெட்டிட்டே இருக்க வேண்டியதான். கையை வெட்டுற மாதிரி, வாழைக்காய் வெட்டுற மாதிரி
daily we have to cut like just like a vegetables and drinks.
Daily நம்ம தேவசத்தம்லாம் செஞ்சுக்கிறோம்.
Daily we are doing things with
கைகள் கால்கள் கண்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறது, கால்கள் நடக்கிறது, கைகள் செய்கிறது.
Our legs are walking without the will of God, hands go without the will of God, eyes see without the will of God.
அப்ப வெட்டி போடு, சரித்து போடு என்றால் என்ன?
கட்டிட்டா, what does it mean?
கிரேக்க பாஷையில எக்கோப்போ எழுதப்படுகிறது.
In Greek language, ekkoppo.
அதோட அர்த்தம் என்ன? நெஞ்சில் அடித்துக் கொண்டு, மார்பில் அடித்துக் கொண்டு புலம்பல் பாடு.
Beating on the church lament.
தமிழ்ல கரித்து போடு என்ற வார்த்தையானது
in Tamil கட்டிச்சா,
கிரேக்க பாஷையில
in Greek language,
அதோட அர்த்தம் என்ன? புலம்பல் என்று ஒரு அர்த்தம்.
Lamentation only.
அடுத்து ஒப்பாரி வைக்க வேண்டும்.
And we should weep.
அடுத்து பிலாக்கணம் பாடு.
And you should sing songs of lamentation.
பிலாக்கணம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வெயில் என்று சொல்லியிருக்கிறார்.
In English is வெயில்.
கர்த்தருடைய பரிசுத்தம் ஆகட்டும்.
Praise be to the Lord.
அப்ப ஒரு பாவத்தின் நிமித்தமாக தேவ சித்தமில்லாத காரியத்தை கை செய்து விட்டால், கால் தேவ சித்தமில்லாத இடத்துக்கு போய்விட்டால், கண்ண தேவ சித்தமில்லாத பார்த்து விட்டால், அதை கண் சாரையாய் விட்டுவிடாமல் அந்தந்த நாளில் தானே, இன்றைக்கு நான் தப்பு செய்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறை நான் என் கைகள் செய்து விட்டதே, கால்கள் செய்து விட்டதே, கண்களால பார்த்து விட்டனே என்று மார்பிலே அடித்துக் கொண்டு புலம்பல் பாடு.
If the hands or legs or the eyes are doing things without the will of God and committing sin, every day examine and sing lamentation for that.
நித்திய அக்னிக்கு நீ தப்பிக்க வேண்டுமானால்,
if you are to escape the everlasting fire,
நீ மனித சரீரத்தில் இருக்கிறவரினால்,
as you are in the human body,
அந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட கைகளோ கால்களோ கண்கள் மூலமாகவோ நீ பாவம்
செய்யக்கூடும்.
இந்த அவயங்கள் உன்னை நித்திய அக்னிக்கு வழிநடத்தாதவரைக்கு,
சோ தட் தீஸ் மெம்பர்ஸ் மே நாட் லீட் யூ டு எவர்லாஸ்டிங் ஃபயர்.
பத்திரத்திலே காணப்படுகிற சகல கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு சொல்லுகிறார்,
லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சேஸ் அண்ட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் நாசரேத் டவுன்,
உன்னை அனுதின வாழ்க்கையிலே கையின் மூலமாக, காலின் மூலமாக, கண்ணின் மூலமாக நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்தந்த நாளில் தானே மார்பிலே அடித்துக் கொண்டு புலம்பல் பாடுவாயாக.
In day to day life, for whatever sins you are committing through your hands, legs and eyes, every day examine and veil every day itself.
இது மனஸ்தாபப்படுகிற ஒரு இதயத்தை காட்டுகிறது.
It shows a heart of repentance.
இதயத்திலே ஒவ்வொரு நாளும் உடைய பாவத்துக்காக நீ நொறுங்க வேண்டும்.
Every day you should broken in the heart for your sins.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
What is the sacrifice pleasing to God is a broken spirit.
நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை
தேவன் புறக்கணிக்க மாட்டார்.
The Lord will not reject a broken heart and a broken spirit.
நித்திய அக்னிக்கு உன் ஆத்மா போய் சேராத வண்ணம்
யுவர் சோல் மே நாட் ரீச் த எவர்லாஸ்டிங் ஃபயர்.
நித்திய நித்திய காலமாக வேதனைப்படக்கூடிய இடத்திலே, அக்னி எரியக்கூடிய இடத்திலே உன் ஆத்மா போய் சேராத வண்ணம்
சோ தட் யுவர் சோல் மே நாட் கோ டு த பிளேஸ் எவர்லாஸ்டிங் ஃபயர் வேர் தி எவர்லாஸ்டிங் டார்மென்ட் வேர் ஃபயர் இஸ் பர்னிங் ஆல்வேஸ்.
அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, பெந்தகோஸ்தே மார்க்கமே, அபிஷேகம் என்னப்பட்ட தேவ சபையே,
ஓ பிரபன் கிறிஸ்டியன் சொசைட்டி, பெந்தகோஸ்தே வேவ் பீப்பிள், ஸ்பிரிட் பாப்டைஸ்ட் பீப்பிள் ஆஃப் காட்,
உன்னுடைய பாவத்துக்காக தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் மனங்கசந்து அழுவாயாக, ஒப்பாரி வைப்பாயாக.
யூ வி பிட்டர்லி வெயில் எவ்ரி டே ஃபார் யுவர் சின்ஸ்.
ஆகவே தான் திருக்கடிசி சொல்லுகிறார், பாலிய வயதிலே ரெட்டுடித்திருக்கிற பெண்ணை போல நீ புலம்பு.
Just like a woman views a widow at a young age, you search yourself for your sins.
மெத்தாப்ராவிலே புழுதியிலே புருள்.
Who is the role in the death of மெத்தாப்ரா?
உன்னுடைய பாவத்துக்காக, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளுக்காக அடுத்தவருடைய குறைவை பார்த்து நடக்காதே, அடுத்தவருடைய குறைவுகளை பேசி நடக்காதே.
For your sins and shortcomings, roll on the dust and we do not look at the shortcomings and errors of others.
நித்திய அக்னியின் ஆக்கிரியை நீ அறியாதபடிக்கு இந்த முதலாம் நாளிலே இயேசு எச்சரிக்கிறார்.
You should not go to the place of everlasting fire, that damnation. For that Jesus is warning on the first day itself.
கைகளின் மூலமாக, கால்களின் மூலமாக, கண்களின் மூலமாக உன் அனுதின ஜீவியத்தில் வரக்கூடிய பாவங்களுக்காக அன்றைக்கு படுக்கையிலே படுப்பதற்கு முன்பாக நீ மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு படுப்பாயாக.
That you commit to through your hands, legs and eyes each and every day before you go to bed, shed tears and repent.
பிலாத்தனும் பாடு.
And you have to wail.
நேரத்தில் படிக்கிறோம், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாய் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது.
In Rama there was lamentation and weeping and wailing.
இதற்காக
what for?
ராகேல் பிள்ளைகள் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்.
Rachel is weeping because she lost the
தெய்வீக சுபாவம் இல்லையே, ஜெயம் இல்லையே.
No divine character, no victory.
இன்று கிறிஸ்தவ ஜனமே, சமுதாயமே, தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தெய்வ சுபாவத்துக்காக புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கங்களாய கூக்குறலும் இந்த நாசரேத் பட்டணத்திலே கேட்பதாக.
ஓ கிறிஸ்டியன் சொசைட்டி, லெட் எவ்ரி டே மார்னிங் வீசிங் அண்ட் லாமன்டேஷன் அண்ட் கிரைங் பிகாஸ் யூ ஆர் நாட் ஹேவிங் சில்ட்ரன் வி கோட் இன் தி சிட்டி ஆஃப் நாசரேத்.
இரண்டாவதாக
செகண்ட்
இயேசு சொன்ன கருத்து மாத்திரம் நாம் சொல்லுவோம் சொல்லி முடியும்.
ஐ டெல் பிரீஃப்லி வாட் ஜீசஸ் ஸ்போக்.
மத்தேயு 25 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது,
இன் மத்தேயுஸ் காஸ்பல் சாப்டர்
40, 41, 46
40, 41, 42
வசனங்களை வாசித்து நாங்கள் முடிக்கிற விளக்கம் கொடுக்கிற சமயம்.
அதற்கு
ராஜா பிரதீபமாக, மிகவும் சிறியவராகிய சகோதரரான இவர்கள், ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் இப்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்.
இங்கே ஒரு நித்திய அக்னியை குறித்து நாம் படிக்கிறோம்.
அந்தபடி இவர்கள் நித்திய அக்னியை அடையவும் நீதிமன்றம் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார்.
And the king shall answer and say unto them, Verily I say unto you, inasmuch as you have done it unto one of the least of these my brethren, you have done it unto me. Then shall he say also unto them on the left hand, Depart from me, ye cursed unto everlasting fire, prepared for the devil and his angels, and these shall go away into everlasting punishment, but the righteous unto life eternal.
பாருங்க, நித்திய அக்னி நாக்கை அடையக்கூடிய இரண்டாவது கூட்டத்தாரை குறித்து இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
Jesus Christ speaks about second people of group, who go to
CPM உடைய உபதேசம் அல்ல,
not CPM,
இயேசு உடைய உபதேசம்.
The doctrine of Jesus.
என்ன சொல்றார்? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்காவிட்டால்,
if you do not give garment to the people who are not
clean, பட்டியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காவிட்டால்,
you are not feeding the people who are hungry,
யாதிப்பட்டவர்களை விசாரிக்காவிட்டால்,
you are not visiting the sick,
காவலில் இருக்கிறவர்களை போய் பார்க்காவிட்டால்,
the people who are in the prison, you are
not கஷ்டத்தில் பங்கெடுக்காவிட்டால்,
not taking the difficulty,
காவல் இருக்கிறவர்கள் யார்?
போர் பிரசன்
நிந்தையின் வழியாக, அவமானத்தின் வழியாக யோசிப்பை போல அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலிலே
காணப்படுகிறார்.
ஒரு நபருடைய பேர் கெடுக்கப்படும் போது மற்றவர்கள் அவருடைய பேரை தூஷிப்பது போல நாம் தூஷிக்காதபடிக்கு,
அவருடைய
அந்த நிந்தையின் பாதையில் அவங்க போகும்போது அவங்களை விசாரிக்கக்கூடியவர்களாக, ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவேன்.
When they pass through in the path of reproach, we should be visiting and
I'm putting them.
இந்த சுபாவங்கள் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு சொல்கிறார் நித்திய அக்கினி ஆக்கினி அடைய அந்த நித்திய நரகத்துக்கு போங்கள்.
Whoever not having these characters, such people Jesus says, they will go and take part in the everlasting fire.
இயேசு சொல்கிற மூன்றாவது கூட்டத்தாரை குறித்து சொல்றேன்.
It's the third group of people Jesus mentioned.
மார்க்கு 3 அதிகாரம் 28-29.
Mark Gospel chapter 3 verses 28-39.
மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகி அவன் என்றென்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினிக்குள்ளாவான் என்றார்.
Verily I say unto you, all sins shall be forgiven unto the sons of men, and the blasphemies whatsoever they shall blaspheme, but he that shall blaspheme against the Holy Ghost hath never forgiveness, but is in danger of eternal damnation.
இங்கே நித்திய ஆக்கினி அறியக்கூடிய மூன்றாவது கூட்டத்தாரியா,
third group of people who are in danger of eternal damnation.
எல்லாம் இயேசு சொன்ன வசனங்கள்.
These were the words spoken by
Jesus. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாதே.
Do not speak against the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை மறுதலிக்காதே.
Do not deny Holy Ghost. servants of the saints
பரிசுத்தவங்க பண்ணக்கூடிய பிரசங்கத்துக்கு நீங்க மார்க் போட்டால்
அவார்டிங் வாஸ் அ சர்வன்ஸ் ஆஃப் த சைன்ஸ்
அதை நீங்கள் விமர்சித்தால்
டிசைசிங்
அதை சூற்றி தெரிந்தால்
நீங்கள்
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறீர்கள்.
யூ ஆர் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் த ஹோலி கோஸ்ட்.
ஏனென்றால் பிரசங்கம் பண்ணுறது இப்போ நான் அல்ல பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார்.
Actually I am not preaching but the Holy Ghost from the heaven is preaching.
அதுக்கு வேதத்துல பல்வேறு வசனங்கள் இருக்கிறது.
There are many verses in the Holy Bible.
சில ஜனங்கள் பரிசுத்த ஆவியை வெளியில் உள்ளவர்கள் பிரயாசம் பண்ணுகிறார்கள்.
The people outside are mocking the Holy Ghost.
பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்கிறார்கள்.
They deny the Holy Ghost.
ஆனா பெந்தோஸ்து ஜனங்கள் நாம் அப்படி செய்கிறது இல்லை.
But the Pentecostal people are doing it.
நாம் எப்படி பரிசுத்த ஆவிக்குரோமா பேசுகிறோம்?
How we are speaking in the Holy Ghost.
சபையில் ஒரு சின்ன பிரதர் எழுப்பி பிரசங்கம் பண்ணாலோ
a junior brother is preaching in the church.
நடுங்கி பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் கேட்க
வேண்டும்.
மார்க்
போடக்கூடாது,
விமர்சிக்க
கூடாது,
என்ன
கூடாது
பேசுவோம். ஆவிக்கிறதுமாய்
பேசுகிறோம்.
பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்கு பிதாவின்
ஆவியானவரை பேசுகிறார்.
கடைசியாக வெளிப்படுத்த 21
The book of Revelation chapter 21 verse 8.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தங்கடைவார்கள் என்றார்.
But the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death.
Nithyathile nee enge
where are you in eternity?
இப்போ இயேசு சொன்ன வசனங்களையும் வெளிப்படுத்தின வாசித்த அந்த வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இதுல ஏதாவது ஒரு சுபாவம் நமக்குள்ள காணப்பட்டாலும் நித்திய அக்னி.
Compare the verses spoken between Jesus Christ and the verse in the book of Revelation. If anything is out of line, we go to eternal damnation.
இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வர போகிறது.
A destruction is coming to this world.
இந்த அழிவிலிருந்து நாசரேத்தே நீ தப்புபடியாக.
Oh, Nazareth, in order to escape this destruction.
இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு அழிவிலிருந்து மாத்திரமல்ல.
Not only from the destruction of the present evil world.
உடைய ஆத்துமா நித்திய வேதனை உள்ள நித்திய அக்னி என்றென்றைக்கு காணப்படுற அந்த நித்திய அக்னி உள்ள இடத்துக்கு போய் சேராதபடிக்கு.
So that your soul may not go to the place everlasting damnation, everlasting fire.
சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
காஸ்பல் ஹாஸ் பீன்
ப்ரீச்ட். இனி ஒருவரும் தப்ப முடியாது.
நோபடி கேன் எஸ்கேப்.
நாம் எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து எழுந்து நிற்போம்.
லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப்.
இந்த கூட்டத்தின் முடிவில் வந்திருக்கிறோம்.
வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ்.
இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த கூட்டம் முடிய போகிறது.
இன் எ ஃபியூ மினிட்ஸ் அமேசிங் வில் எண்ட்.
ஒரு 5 நிமிடங்கள் நாம் கதறுவோமாக.
ஃபார் ஃபைவ் லெட் அஸ் க்ரை.
தரித்து போடு என்று ஆண்டவர் சொன்னாரே.
தி லார்ட் கோ கட்டிசா.
எக் கோப்பு.
எக் கப்சோ.
அது அர்த்தம்
வாட் இஸ் தி மீனிங்?
புலம்பல் பாடுவோமாக.
லெட் அஸ் வெயில்.
நம்மை மார்பிலே நாம் அடித்துக் கொள்வோமாக.
லெட் அஸ் பீ நாட் ஸ்பீக் அப் ஆன்
எப்ராயீமை குறித்து எரேமியாவில் படிக்கிறோம்.
இந்த புக் சர்வ எப்ராயீம்.
என்னை அறிந்து கொண்ட பிற்பாடு என் நிலாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன்.
I am beating on my child after I don't know about me.
ஒரு ஆயக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என்ன கிருபையாயிரோ.
A publican says beating on the church, oh Lord have mercy on me the sinner.
அந்த பாவனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது?
How his sins were forgiven.
கண்கள வானத்துக்கு ஏறெடுத்த துணியலவன்.
He is not bold enough to look at.
தன் மார்பிலே அடித்துக் கொண்டான்.
Beating on the church.
அதான் எக்கப்போ.
எக்கப்போ.
மார்பிலே அடித்துக்
கொண்டான்.
எப்ராஹிம் சொல்கிறார், விழாவிலே அடித்துக் கொண்டேன்.
எப்ராஹிம் சீஸ் பீட்டிங் ஆன் த சைட்.
விழாவிலே அடித்துக் கொண்டேன்.
பீட்டிங் ஆன் த சைட்.
இதோ ஆண்டவன் நம்மை காண்கிறான்.
The Lord looks at us.
அவர் நம்மை காண்கிற தேவன்.
The Lord sees us.
அக்னி ஜுவாலையுள்ள கண்கள் இதோ இந்த நாசரேத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது.
The fiery eyes of God are fixed on Nazareth.
பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் இந்த நாசரேத் பட்டணத்துக்கு முதலாம் ஆண்டு
வந்திருக்கிறது.
இந்த மைதானத்துக்குள்ளே தேவனுடைய கண்கள் காணப்படுகிறது.
Eyes of God are seen this ground.
இங்கே நிற்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவனுடைய கண்கள் காண்கிறது.
Eyes are looking at each soul here.
இந்த வசனத்தை இதுவரை ஒவ்வொருத்தர் இந்த கண்கள்
காண்கிறார்.
அக்னி உள்ளதான நித்திய வேலையுள்ள இடத்துக்கு நீ போக
போகிறாயாஸ்டிங்
என் வாழ்க்கையில இருக்கிறதே ஆண்டவரே என்று மார்பிலே அடித்துக் கொண்டு நீ கதற
போகிறாய்.
நித்திய அக்னியிலிருந்து தப்பு வைக்க முடியாத ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து தல்வாரி சிறுவிலே தொங்கிக்
கொண்டிருக்கிறார். Christ took the form of a man and came to the world and hung on the cross at Calvary to deliver you from everlasting fire.
இப்போ நாம் வாசித்த அந்த பாவ பட்டியலை எந்த பாவம் உன் வாழ்க்கையில் காணப்பட்டாலும்,
in the list of sins whatever sin is found in your life,
என் வாழ்க்கையில் அநேக பாவங்கள் காணப்படுகிறது.
In my life there are so many sins.
நான் என் கரங்களை உயர்த்துகிறேன்.
I lift my hands.
இது உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது.
I am not preaching.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த பட்டியலில் பல பாவங்கள் காணப்படுகிறது.
In this list there are so many sins in my life.
நான் தேவனை நோக்கி கதறுகிறேன், மார்பில் அடித்துக் கொள்கிறேன்.
I beat on myself and cry unto God.
ஆண்டவரே ஒரு சுட்டு
நரகத்துக்கு
போகாது விடிக்க சொல்லி
ரிப்போர்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி
மொத்த ஊரையுமே இயேசுனுடைய அந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார்.
ஆல் த பீப்பிள் ஆஃப் வில்லேஜ் வர் பிராட் டு தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ்.
கேவலம் ஒரு சமாரிய ஸ்திரீக்கு ஒரு ஊரையே தேவனுடைய வார்த்தையின் பக்கம் திருப்ப
கொடுவானா?
நீங்கள் மாத்திரம் கேட்டு போவதல்ல.
சமாரிய
ஸ்திரியை பார்க்க விளையாட பெற்றவர்களாகிய நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரிய
உடன்குடிய
அப்படியே திருப்பி இழுத்துக் கொண்டு வர
வேண்டாம்.
யூதா சொல்கிறார்,
அக்னியிலிருந்து
இழுத்து விடுங்கள் ஜனத்தை.
Put out the people from fire.
பயத்தோடு மற்றவர்களை ரட்சியுங்கள்.
Fear save others.
ஓ இயேசு வருகிறார்.
Jesus is coming.
நித்திய நித்தியமான இழைப்பாள இடத்துக்கு நீ போக போகிறாயா?
You are going to the place of everlasting
rest. நித்திய வேதனையுள்ள இடத்துக்கு போக போகிறாயா?
Are you going to everlasting damnation?
உங்கள் எத்தனை பேர் மார்பிலே அடித்துக் கொண்டு போக போகிறீர்கள்?
How many will be on the church and lament?
எப்ராயிமை போல எத்தனை பேர் விழாவில் அடித்துக் கொள்ள போகிறீர்கள்?
How many will be on the silent
cry? தேவனுடைய கண்கள் இந்த இடத்திலே காண்கிறது.
The eyes of God are here.
மறுபக்கத்திலே
on the other
side. பாவத்தை சுத்திகரிக்க முடியாக.
Not to stand to the
Yesu Christ's
blood. The blood of Jesus.
சகல பாவத்தையும்
ஆல் சென்ஸ்
இந்த பாவத்தை தான் மன்னிப்பேன்.
this and this sin I will forgive. This and this sin I will sanctify. This blind does not say. All the sins. All the sins.
All the sins.
ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மெய்யாகவே ஆண்டவர் பாவங்களை மன்னித்திருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா கஷபஹானா கஷபா கலபஹானியா விதாயிலா Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று விசுவாசிக்கிறாயா? அருவிகார தேவன் ஜனமே, இந்த வேளையில் நீ ஆண்டவரை விசுவாசிப்பாயானா? நிச்சயமாகவே நீ ரட்சிப்படைவாய், நிச்சயமாகவே நீ விடுதலையாக்கப்படுவாய். ஆமே. இந்த வேளையில் கர்த்தர் உன் இரத்தத்தோடு சந்தித்திருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகி மீட்பை அவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தானே நாம் உலகத்தின் முடிவை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் அநேக சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தபடி போகிறோம். இந்த தேசத்திலே இன்னும் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் உண்டு. ஆனாலும் கிருபையினால் கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு பாக்கியம் தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். நமக்கு கிடைக்கப்பட்டதான இந்த பாக்கியம் இந்த தேசத்திலுள்ள எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக இனியுள்ள ஐந்து நாட்கள் கூட்டங்களிலே அவர் எல்லாரும் வந்து பங்கு பெற தேவன் அவருடைய எல்லா கட்டுகளையும் அறுத்திருக்கிறபடி நாளகத்தினை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திபகதி லக்ஷ்மிஹி நாயிலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தமது நாள் கூட்டத்திலேயே தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த தேசம் எங்கும் தெளித்து இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான எல்லா ஜனங்களும் நாளைய கூட்டத்தில் திரண்டு திரள் கூட்டமாக இந்த இடத்தில் கூடி வருகிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அளவில்லாத கிருமையினாலும் அளவில்லாத அபிஷேகத்தினாலும் நிறைத்தபடினாலும் ஸ்தோத்திரிப்போம். அமேன். சோத்ராம், 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 சோத்ராம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தானே இந்த மைக் செட் லைட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த சுவிசேஷத்திற்கு அனுகூலமாக எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்துள்ள எல்லா கூட்டங்களிலும் அப்படியே எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமாயிருக்க செய்யும்படியா ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம், 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 சோத்ராம். ஆமென். இந்த கூட்டத்திற்கு வந்ததான ஒவ்வொருத்தருடைய பிரயாணத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்தார். ஒவ்வொருத்தருடைய வாகனத்தையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தடுத்ததையே ஒவ்வொரு வாகனத்தையும் தேவந்த பிள்ளைகளை வந்ததான யாவரையும் தேவத்தனுடைய சட்டையின் கீழாக மறைத்துக் கொண்டார். அவருடைய ரத்தத்தின் கீழாக அவர் வைத்துக் கொண்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த ஐந்து நாட்களில் உள்ள கூட்டங்களிலே தொடர்ந்து வரவும் போகவும் இருக்கக்கூடியது எல்லாருடைய பிரயாணத்திலும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம. ஆமென். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரிப்போம். குமாரனாய் இயேசுவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். பரிசுத்தாவியாய் தேவனுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லா கனமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். ஜெபம் பண்ணுவோம்.
அன்பான பிதாவே, ஸ்தோத்ரம் கர்த்தாவே, இந்த முதல் நாள் வேதபாட கூட்டமும்
ஆசீர்வாதத்தில்
இப்படி ஜனங்களை கொண்டு வந்து பேசின நல்ல வார்த்தைக்காக சோதர கர்த்தாவே, மாத்திரமல்ல அதுக்கு மகனை அபிஷேகம் பண்ணி பெறப்படுத்தி உபயோகப்படுத்தின கிருமைக்காக சோதர கர்த்தாவே, இந்த நாசிரியத்து பட்டணத்தை இந்த சூழல் உள்ள மனுஷனையும் நேசித்து விதமான கூட்டங்களை எங்களுக்கு ஆயத்தப்பட்ட அந்த கிருமைக்காக சோதர கர்த்தாவே, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் எங்களுக்காக ஒரு நிலையான நித்தியமான ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற நித்தியமான ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக நித்திய ராஜ்யத்துக்கு அடிமல்லாத ராஜ்யத்தை தகுதிப்படுத்தும்படியாகவே இந்த சுவிசேஷமும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆறுபடாதவே இப்படி வார்த்தையானது தொடர்ந்து கிரியை நடப்பிக்கவும் ரட்சிக்கவும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கவும் ஒரு கூட்டம் அதுகளை அப்படி ராஜ்யத்துக்கு அதை தகுதிப்படுத்த வேண்டுமே. தொடர்ந்து நடக்க வேண்டிய கூட்டங்கள் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே, இப்படி சமூகத்தில் பல தேவைக்காக இப்படி சமூகத்தை தேடி வந்த ஜனங்களையும் கர்த்தாவே சுகமாக்கவும் உயிர்ப்பிக்கவும் சமாதானம் சந்தோஷம் இழைப்பாளர்களாக மாற்றவும் நம்பிக்கையுள்ளவர்களாக மாற்றவும் தொடர்ந்து கிரியை நடத்திக்க வருமே. அதுக்கு எங்களை தாழ்த்தி உங்க கரம் நீதியுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
சிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கிய பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய கர்த்தராயேசு கிறிஸ்துவோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.